அஜாத்தியம் வாக்படு வந்த அனுமஸ்மரணாது பவேது. ஜெகன்மாதா அம்பாளுடைய திவ்யமான சரித்திரம், வைபவங்கள், அம்பாளுடைய லீலைகள், அம்பாளுடைய மாயா சக்தியினுடைய விலாசம், இவைகள்லாம் தேவி பாகவத்தில் வியாசாச்சாரியா ஜனமேஜயத்துக்கு சொன்னதான பிரகாரமாக அற்புதமாக பார்த்துருக்கோம். விசேஷமாக ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் தேவதைகளுக்கு அல்லது அப்பம்ம மனுஷியானத்தோ எந்த கட்டம் வந்தா அந்த கட்டங்கள்ல இருந்து ஏவா தப்பிச்சுட்டா, எப்படி தப்பிச்சுட்டா, அவருடைய அந்த மந்திரத்தினுடைய பலம் என்ன, இவைகள்லாம் பார்த்தோம். அதே மாதிரி ஹயேவ வம்சத்துல கார்த்தவீரியாஜனுடைய சரித்திரம் பார்த்தோம். கார்த்தவீரியாஜன கூடியதான ராஜா மகாபலசாலியா இருந்தார். அதோடு இல்லாமல் நிறைய காசு சம்பாதிச்சு நிறைய தானமும் யஜ்யங்களும் எல்லாம் பண்ணினார். லோகக்ஷேமத்துக்காக மனுஷியாளுக்கு என்னென்ன வேணுமோ அத்தனையும் பண்ணினார். வேதோக்த தர்மங்கள் எல்லாம் அனுஷ்டானமும் பண்ணினார், அனுஷ்டானம் பண்ணும்படியும் பண்ணினார். ஏன்னா மனம் மனுஷியனுக்கு வேண்டியது வெறும் காசோ சுகமோ மட்டும் இல்லை, அவனுக்கு மனசாந்தியும் வேணும். மனசாந்தி எப்படி வரும், தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணினா தான் வரும். அந்த தர்மமானது வேதத்துல எப்படி சொல்லியிருக்கோ அது மாதிரி நடத்துக்கணும். அந்த வேதத்தை வாட்சவாளால் தானே அனுஷ்டானம் பண்ண முடியும்னு நினைக்கப்படாது. ஏன்னா நம்ம மகாக்கள்லாம் ரிஷிகள்லாம் வேதத்தை மட்டும் சொல்லாம ஸ்ருதிகளும் இதிகாசங்கள்லயும் அந்த தர்மத்தை சொல்லியிருக்கா. பழைய நாள் ஸ்திரீகள்லாம் காலேஜுக்கும் ஸ்கூலுக்கும் போகாத போனாலும் அவளுக்கு தர்மம் தெரிஞ்சிருந்தது. காரணம் என்ன, இது போல உபன்யாசங்கள் அவைகளுக்குள்ள அந்த தத்துவத்தை எடுத்து சொல்ல சொல்ல அந்த தத்துவத்தோட சேர்ந்து நமக்கு அந்த கதையோட சேர்ந்து தத்துவமும் உள்ள இறங்கும். வியாசாச்சாரியர் எல்லாத்தையும் எழுதி கடைசியில் என்ன சொல்றா, உனக்கு சந்தேகம் தான் வயசான பாட்டிகளுக்கு எழுந்து போக்குற காரணம் என்ன, அவன் நிறைய கேட்கிறப்பா பௌத்திய ஸ்ரோதவியம் பௌதா ஸ்ரோதவியம் அவ கேட்டு கேட்டே தெரிஞ்சுட்டு இருக்கா. ஆகையால் அதெல்லாம் உசாத்த வாச்சோ அது பண்ணியோ அது அப்படி இல்லாதலே இந்த விஷயங்கள்லாம் நிறைய தெரியுதுங்கிற தத்துவத்தையும் சொல்லியிருக்கேன். அப்படி அந்த ஹைவக வம்சத்துல நிறைய தானங்களும் யாகங்களும் பண்ணி சில பிராமணர்களுக்கு அவளுடைய குருக்களா இருக்கக்கூடியதான பார்க்கவ வம்சத்தாளுக்கு நிறைய காசு சேர்த்து போச்சு. அந்த ஹைதை வம்சத்திலேயே என்னாச்சு, ஒரு ஆறு தலைமுறைக்கு அண்ணாண்ட என்ன ஆயிடுச்சுன்னா அனுஷ்டானமானது குறைஞ்சு போயிடுது. முக்கியமாக வேண்டிய மனுஷனுக்கு என்னன்னா அனுஷ்டானம், படிப்போட சேர்ந்து அனுஷ்டானம் வந்தா அந்த அனுஷ்டானம் ஞாபகப்படுத்திட்டே இருக்கும். சந்தியாவது அர்க்கிய பிரதானம் பண்றோம், உபந்த உபஸ்தாபனம் பண்றோம் அப்படின்னு நீ ஏன் பண்றேன், ஒரு பத்து வருஷமா பண்ணிட்டு இருக்கல யாரோ ஒருத்தர் நீ ஏன் பண்றேன்னு கேட்டா அவன் நம்ம ஏன் பண்றோம்னு நமக்கு தெரியாத போனாலும் யாரையாவது கேட்டு தெரிஞ்சுக்கணும். அனுஷ்டானமே பண்ணாத போனா கேள்வி கேட்கறதுக்கு இடமே இல்லையும் தான். ஆகையால் தான் அனுஷ்டானம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்ன. அப்படி இருக்கக்கூடியதான அனுஷ்டானம் குறைஞ்சதுமே அவளுக்கு தர்மங்கள்லாம் குறைஞ்சு போயிடுது. அதனால ரொம்ப ஏழ்மையான நிலைக்கு வந்தா மறுபடியும் ஆச்சாரியாளை போய் கேட்டா. அவ என்ன சொல்ல, எங்க தாத்தா கொடுத்த சொத்து தானே நீங்க வச்சிருந்துக்கள், எனக்கு கொடுங்கோன்னு கேட்டா அவ கொடுக்கல. அதுக்கப்புறம் சண்டை போட்டு அவள்லாம் விரட்டி அடிச்சுட்டா. அவள்லாம் வேற வழி இல்லாம இமாலயத்துக்கு போய் இருக்கும் பொழுது அவளுடைய வீட்டெல்லாம் சோதனை பண்ணி அங்க இருக்கிற காசெல்லாம் பலாத்காரமா எடுத்துட்டு போயிட்டாவா. இவ பாவம் இமாலயத்து அடிவாரில் போய் சுத்திட்டு இருக்கிற காலத்துல இவள என்ன பண்றதுன்னு தெரியாம இருந்திருக்காது. இவா சில பேர் ராக அங்க போனான் போயிட்டு அங்கேயும் ஓ நம்ம விரட்டி அடிச்சோம் இங்க வந்து உட்கார்ந்து இருக்காளா இல்ல அப்படின்னு நான் சொல்லி மறுபடியும் அங்கே ஹிஸ்டர் பண்ண தொடங்கினான். அப்பொழுது அவளுக்குள்ள ஒரே ஒரு பையன் பிறந்தான். அந்த பாரத அந்த பையனானவன் அவன் ரொம்ப விசேஷமாக மகாபிரதேவன், ஏன்னா அம்பாளுடைய அனுகிரகத்தினால கிடைச்சதான வயலும் அந்த விசேஷம் அப்படின்னு மின்னல் கொடி மாதிரி பிரகாசித்துக் கொண்டிருக்கான் அந்த பையன். அவன்கிட்ட போய் அவனுக்காக ஏதோ அபகாரம் பண்ண தொடங்கினதுமே என்ன பண்ணினான், இருந்தா போல இங்க வந்ததான ஐஏ வம்சத்தில் இருக்கிற ராஜாக்கள் எல்லோருடைய கண்ணும் ஒரு கணம் தெரியாம போயிட்டான். அந்த சமயத்தில் அவ வேற வழி இல்லைன்னு சொல்லிவிட்டு அந்த முருக பத்மைகளை எல்லாம் நமஸ்காரம் பண்ணி கேட்கிற காலத்துல அவ அந்த தேவியை பிரார்த்தனை பண்ணி மறுபடியும் இவாளுக்கு எத்தனை பேர் நமக்கு அபகாரம் பண்றவாளுக்கு நமக்கு இவ்வளவு விருத்த பண்றவாளுக்கும் நல்லது நடக்கணும்னு அவ சந்தோஷப்பட்டு பகவான பிரார்த்திக்க மறுபடியும் அவளுக்கு கண்ணு வந்தது. இப்படி அந்த குழந்தையினுடைய ஸ்வரூபம் அம்பாளுடைய மந்திர மகிமையை அங்கே சொல்லி முடிச்சார். அதற்கு பிறகு அந்த வம்சத்திலேயே ஏற்பட்டதான மற்றொரு சரித்திரத்தை சொல்லணும்னு ஆரம்பித்து சூரியனுடைய புள்ளியாக தேவன் தந்து இருந்தார். அவன் ஒரு நாளைக்கு பகவானை பார்க்கணும், நேரா பார்க்கணும்னு மந்திர சக்தியினால வைகுண்டத்துக்கு போயிருக்கான். சாதாரணமாக மனுஷிய லோகத்துல இருக்கிறவாள்லாம் புண்ணியலோகங்களுக்கு போகணும்னா பகவத் பிரசாதம் தான் இருக்கணும், மந்திர சக்தி இருக்கணும். இவர் என்ன பண்ணியிருக்கார், அவர் உயர்ந்ததான குலத்திலேயே இருந்து மந்திர சக்தி இருந்ததுனால அதனால அவர் வைகுண்ட லோகத்துக்கு தேர்ல போனாரா. மகாலட்சுமி தாயார் பார்த்தா சிரிச்சுட்டாலும், எத்தனை பேர் எவ்வளவு கஷ்டப்படுறா, ஆனா இவன் பிறந்து ரொம்ப நாளுக்கு முன்னாலேயும் சீக்கிரமாகவே வந்து செஞ்சுட்டான்னு சிரிச்சா. சிரிச்சதுக்கு மகாவிஷ்ணு காரணம் கேட்டார், காரணம் சொல்லலே அந்த அம்மா. அதனால மகாவிஷ்ணு கோபம் வந்துருக்கு. சில சமயத்துல அப்படிதான் ஆயிடும், ஏதோ ஒரு தொந்தரோ டக்குற கோபம் வந்துடும். கோபம் வந்ததுமே என்ன ஆச்சுன்னா, மகான்களுடைய கோபம் வந்து அந்த நல்லத்துல முடியும், அதை பார்த்துக்கணும் நம்ம. ஏன்னா எல்லாம் எப்பொழுதுமே நல்ல வழியிலேயே இருந்து இருந்து பழகினவாளுக்கு அவளுக்கு ஏற்பட்டதான ஒரு சின்ன தவறுதல் இருந்தாலும் அது மற்றவர்கள் நல்லத்துல வந்து முடியும். என்ன மகாலட்சுமி தாயார் பூலோகத்துல பிறக்கணும்னு ஜபிச்சுட்டார். மகாலட்சுமி தாயார் அங்க வந்து காளிஞ்சி தமசா இந்த ரெண்டும் நதி சுயாம இடத்துல தமிழ் பண்ண தொடங்கினார். எப்படி தமிழ்மா, மகேஸ்வரி பரமேஸ்வருடைய ஆசிரியாரே கௌரி தேவியாக அம்மா பம்பாட பூஜை பண்ணிட்டு இருக்கா. இப்படி பூஜை பண்ணிட்டு இருக்கிற காலத்துல அந்த அம்பாள் பிரத்யட்சமான பிரத்யட்சமாயிட்ட என்ன வேணும்னு கேட்டா, என்ன வேணும், நான் வைகுண்டத்துல இறங்கி வந்திருக்கேன், நமக்கு அந்த இடம் வேணும், எங்க ஆசக்காரன் விடாம நான் இருக்கணும், எப்பொழுதும் அவருக்கு பரிச்சரியை பண்ணிக்கொண்டே இருக்கணும்னு பிரார்த்தனை. வேற ஒண்ணும் இல்லை, எல்லாமும் இருக்கு. ஸ்ரீகளுக்கு என்ன வேணும், எதையும் எதிர்பார்க்கல, தனக்குன்னு எதிர்பார்க்கல, மஞ்சள் குங்குமத்தோட ஆசல இருக்கணும், குழந்தைகள்லாம் எல்லாரும் வளர்ந்தா அவ சௌக்கியமா இருக்கணும். இதான் நம்ம நாட்டு ஸ்திரீகளுக்கெல்லாம் அது வேணும் இது வேணும் அந்த லோகத்தை ஜெயிக்கணுங்கிற ஆட்டம் ஒண்ணுமே கிடையாது. என்ன புருஷால் பண்ணக்கூடிய கர்மாவனாலே அது ஆட்டோமேட்டிக்கா வாழ்க்கை வந்துடுது, விரும்பி களைய வேண்டியது இல்லை. இவா சந்தியாமந்தரும் நித்திய கர்மாக்கள்லாம் பண்ணிட்டு உபாசனம் பண்ணிட்டே இருந்தா எந்தெந்த லோகங்கள் இவாளுக்கு வருதோ அத்தனை லோகங்களும் கர்மாவனால அவளுக்கு வந்துட போறது. அவளுக்கு பதி சுஸ்ரூஷினால வராததான லோகமே ஒன்றும் கிடையாது. ஆகையால் அவ என்ன நினைக்கிற ஒன்னே ஒண்ணு, குழந்தைகள்லாம் சௌக்கியமா இருக்கணும், அதுக்காக சௌக்கியமா இருக்கணும், அவ்வளவுதான். நீ ஆபரணங்கள் பண்ணா அதான் தானா உத்தர போறதுன்னு அதை பத்தி கவலையே படல. நம்ம நாட்டு ஸ்திரீகள் அப்படி இருந்துட்டு இருக்கா, அப்படி இருக்கிற காரணம் வேற ஒண்ணும் இல்லை, நான் மறுபடியும் பழைய நல்ல ஆசைக்காரரோட இருக்கணும். அப்பா பரமேஸ்வரி லோகத்துல குடும்பம் சௌக்கியமா இருக்கணும், தாம்பத்திய சுகம் சௌக்கியமா இருக்கணும் அப்படின்னா அம்பாள் பார்வதி பரமேஸ்வரால தியானம் பண்ணணும். அது விசேஷம், அது விசேஷமாக நம்ம சொல்லப்படுது, வாகர்த்தாவிவ சம்பிருத்தம் வாகர்த்த பிரதிபத்தையே ஜெகத பிதரவு வந்தே பார்வதி பரமேஸ்வரம் அப்படின்னு விட்டு பிரியாம சர்வதா சர்வகாலம் ஒருத்தருடைய மனசில் ஒருத்தர் இருந்து கொண்டு இருக்க கொடுக்கிறான ஸ்வரூபம் அந்த சிவசக்தி ஸ்வரூபம். அதனால்தான் அது சிவசக்தி சாமரத்யம்னு சொல்றது. காசு வேணும், ஐஸ்வர்யம் வேணும், புகழ் வேணும்னா மகாவிஷ்ணுவை தியானம் பண்ணலாம், மகாஸ்வரி தாயார தியானம் பண்ணலாம். ஆனா தாம்பத்தியம் ஒன்னா இருக்கணும், சண்டை போடக்கூடாது, ஒருத்தர் மனசு ஒருத்தர் புரிஞ்சுக்கணும். புருஷாலும் ஸ்திரீகளும் இவா ரெண்டு பேரும் எப்படின்னா, அவ ரெண்டு பேரும் தம்பதிகளுக்குள்ள ரெண்டு சரீரம் இருக்கேன்னா மனசு ஒன்னா இருக்கணும். இவர் என்ன நினைக்கிறாரோ அவர் இன்னைக்கு கோவிலுக்கு போகலாம்னு அவர் நினைச்சாரு, ஏன்னா நானும் அதான் நினைச்சேன்னு சொல்லணும்மா. வெறும்ன வாயால பேசுறது இல்லை, நிஜமாவே மனசு இருக்கணும். அப்படி மனசுகள் ஒன்னா சேர்றதா இருந்தால் அதை விட உசக்தியான வேற தாம்பத்தியம் ஒன்றும் கிடையாது. எத்தனை வாழ்க்கையில கட்டங்கள் வந்தாலும் அவர் எல்லாம் பணியாட்டம் கரைஞ்சு போகும். ஆக அப்படிப்பட்டதான ஒரு ஐகமத்தியம் வரணும் அப்படின்னு சொன்னா, சாமரஸ்யம் வரணும்னு சொன்னா, அது அம்பாள் பார்வதியினுடைய ஒரு அனுகிரகம் அப்படின்னு அந்த பார்வதி தேவிய பிரார்த்தனை பண்ணும் பொழுது கவலைப்படாதீங்க, சீக்கிரமாவே ஹயக்ரீவ வேஷத்துல வருவார், உங்களை அழைச்சிட்டு போவார்னு சொன்னார். சரின்னு இங்க வந்திருக்க அந்த ஹயக்ரீவர் அவருக்கும் பொழுது அவ ரெண்டு பேருக்கு ஏற்பட்டதான ஒரு குழந்தை ஒன்று ஏற்பட்டிருக்க. அதுக்கப்புறம் மகாவிஷ்ணுவானவர் கிளம்பு வைகுண்ட லோகத்துக்கு நம்ம போவோம்னு உன்னுடைய சாபமானது கொடுத்து இனிமேல வைகுண்ட லோகத்துக்கு கிளம்புவோம்னு சொல்றார். ஆனா இந்த அம்மா சொன்னா அதெல்லாம் முடியாது, குழந்தை அனாதையை விட்டு விட்டு போக மாட்டேன். அம்மா எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் சரி, குழந்தை நெழுந்து அவன் தனியா தங்கால நிக்கிறவரையும் பார்த்து கொள்ள வேண்டியதான பொறுப்பு என்னது அப்படிங்கிற அபிப்பிராயத்துல சாதாரணமாக மாதாக்களே இப்படி இருக்குமே ஆனால் உலகத்துல லோக மாதா ஜெகன் மாதா விட்டு போயிடுவாளா அப்படி முடியாதுன்னு சொல்லும் பொழுது பரமே தெய்வ மகாவிஷ்ணு சொல்றார், கவலைப்படாதீங்க, நீ சீக்கிரமாகவே பக்கத்துல அந்த குழந்தைய நான் காப்பாத்துறதுக்கு ஒரு ஆளை செட் பண்ணி வச்சு கேட்டார். ஏயா என்னுடைய புள்ள துருவசூன்னு பேரு, அவருக்கு இன்னொரு பேரு ஹரிவர்மான்னு பேரு, நாமகரணம் பட்டதான பேரு ஹரிவர்மான்னு அவர் துருவசூன்னு பேர் கூட ஆரம்பிச்சுட்டார். இவெல்லாம் கல்யாணத்துல அலையாசன் போடுற பத்தியில அதே பேர் பழைய நாள்லயும் இருந்தது. ஒரு பேரானது அவங்க சொல்லும் பொழுது நாமகரணத்திலேயே மாத நாமா நட்சத்திர நாமா அப்படின்னு சொல்றார். விவகார நாமான்னு ஒண்ணு, விவகாரமா கூட்டு கூப்பிடுறதுக்காக ஒரு பேர் வச்சுருக்கோம், அது இல்லாம நம்ம இன்னொரு பேர் வச்சுருக்கோம், கிருஷ்ணமூர்த்தின்னு பேர் வச்சு கிட்டுன்னு கூப்பிடுறது என்ன பண்றது. அதே போல ஸ்திரீகளுக்கும் சத்யபாமான்னு பேர் வச்சு சத்யான்னு கூப்பிடுறது, இப்படி நாமைகதைகளும் இப்படி லோகத்துல இருந்துட்டு இருக்கு. அது போல அது போலயே இவருக்கு ஹரிவர்மான்னு பேரு. அவர் என்ன பண்ணினா, அவர் வந்து இவரெல்லாம் இந்த குழந்தை எடுத்துன்னு போவார் அப்படின்னு சொல்லி அரேஞ்ச்மெண்ட் சொல்லிவிட்டு இந்த மாமா கிளம்பினார். இவர் ரெண்டு பேரும் வைகுண்ட லோகத்துக்கு போயிருக்கா. வைகுண்ட லோகத்துக்கு போனப்ப என்ன, இதுக்கு நடுவுல என்ன சுவாமியாச்சு, ஒரு சம்பாக்கன்னு ஒரு கந்தர்வன், அவன் அங்கே தபஸ் பண்ணிட்டே இருக்கான். மதாலசான அந்த அவருடைய ஆத்தக்காரி, இவன் ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு அங்கே தபஸ் பண்ணிட்டு இருக்கிற காலத்துல அவ அப்படி வரா. வந்துவிட என்னாச்சுன்னா, இந்த குழந்தைய பார்த்துட்டா குழந்தை ரொம்ப அழகா இருக்கு, அவளுக்கும் குழந்தை இல்லை, இந்த குழந்தை தெய்வீகமான ஒரு தேஜஸோடு இருக்கு, சிரிச்சுட்டே இருக்கு, ரொம்ப ஆனந்தமா இருக்கு, இந்த குழந்தைய தான் எடுத்துன்னு நம்ம வளர்த்து போன எடுத்துட்டான். எடுத்துட்டு என்ன பண்ணினா, கந்தர்வாடம் இல்லையோ அப்படின்னு வந்து நம்ம எல்லாத்தையும் டக்குன்னு எடுத்துக்கூடாது, இதுக்கு ஏதாவது வச்சுட்டு இருக்கலாம் அப்படிங்கிற அபிப்பிராயத்துல எதுக்கும் இந்திரனை கேட்போம் நம்ம. ஏன்னா இந்திரர் கேட்டு அவர்கிட்ட சொன்னோம்னா அப்புறம் ஒரு ப்ராப்ளமும் வராது. ஏன்னா திரீலோக அதிபதி அவர், மனுஷ அளவு கந்தர்வாடோ எட்ட அளவு கிண்ணர் அளவு கிம்புருட்டாளோ யாராருக்கு என்னென்ன நடக்கிறதுன்னு அவருக்கு தெரியும். ஆயா இது இருந்தா நம்ம போலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நமக்கு நாளைக்கு ஒரு ப்ராப்ளமும் வரப்படாது பார்த்தேன் அப்படின்னு நான் சொன்ன. இந்த மதாலசாங்கிற அம்மாவும் செம்பாட்சம் எனக்கூடியதான கந்தர்வரும் ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த குழந்தையை எடுத்துட்டு நேர இந்த அமராவதிக்கு போனேன். இந்திரன் பார்த்தார், இந்த குழந்தை இப்படி வந்து இருக்க நாங்க வளர்ந்துக்கலாம், இந்த வளர்த்துட்டு சௌக்கியமா வச்சுருக்கலாம்னு நினைக்கிறோம், உங்க அனுகிரகம் வேணும் அப்படின்னு அவர் பார்த்தார். சிரிச்சாரா, சிரிச்சு என்ன சொன்னார், இந்த காரண குழந்தை, இந்த குழந்தை கிட்ட நீங்க போகாதீங்க, அதனால என்ன பண்ணுங்க, எந்த இடத்துல வச்சோட அந்த இடத்துலயும் இந்த குழந்தைய விட்டு விட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த குழந்தைக்கு ஏகவீரன் அப்படின்னு நாமகரணம் பண்ணினார். இப்படி அந்த குழந்தை வந்த பிறகு என்னாச்சு, அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ஆனப்புறம் துருவசு அவருடைய ஆட்டக்காரியோட அங்கே வந்தார். வந்து அவருக்கு முன்னாலேயே மகாவிஷ்ணு சொல்லியிருக்கார் இது போல சரின்னு. அங்கிருந்து அவர் நடந்து வருகிறார். அந்த காலத்துல இந்த மோட்டர் காரோ பிளேனோ ஏதாவது இருக்கா, ஒண்ணுமே இல்லையோன்னு நடந்தானே வரலாம். ஒரு மணி நேரம் ஆச்சு, அதுக்குள்ள இந்த இடத்துல குழந்தை பக்கலோகம் வரைக்கும் போயிட்டு திரும்பி வந்துருக்கு. என்ன விவகாரம், சில பேருக்கு அதை பார்க்கணும். அவ பாக்கியம் ஒண்ணுமே இல்லாம இருக்கணும், அவன் பாட்டு எங்கெங்கயோ போயிட்டு வருவான். நீங்க ஒரு பக்கத்து ஊருக்கு போகணும்னா உங்களுக்கு 1000 கட்டம், அதுக்கு ஒரு 1000 சுக்கரன் 2வது வீட்டுல இருக்கணும், எல்லா ஊருக்கு போகணுமே ஆனால் அப்படின்னு. அது மாதிரி சொல்றவங்க பதியந்த போயிட்டு இந்த குழந்தை வந்தாச்சு. இதெல்லாம் இவாளுக்கு ஒண்ணுமே தெரியாது. இருக்கிற காலத்துல அவர் சொல்லி அந்த துருவசம் அவர் குழந்தைய வளர்க்க ஆரம்பிச்ச வளர்ந்துட்டு, ஏன்னா யயாதியனுடைய பையனோல் சக்கரவர்த்தியாச்சு ரொம்ப அழகா வளர்ந்தார், எல்லா விதமான சாஸ்திரங்களையும் சொல்லிக் கொடுத்தார், முக்கியமாக தனுர்வேதாதிகள்லாம் சொல்லிக் கொடுத்தார், மகாவீரனாயிட்டானவன். ஏன்னா இந்திரனே ஏகவீரன் சொல்லியிருக்காரு, பேரு வச்சாலும் பேருக்கு தகுந்த மாதிரி உயர்ந்ததான ஒரு ராஜ்யத்தை அடைஞ்ச ஆரம்பித்தார். ஒரு நாளைக்கு இந்த ஏகவீரன்கிறவன் அப்படியே வேட்டையாடிட்டு கங்கா நதி தீரத்துக்கு போறாரா. கங்கே கங்கே கயோ புரூயாத் யோஜனா நாம் ஸ்வதைரபி. கங்கா மாதாவை நினைச்சாலே போருமா புண்ணியம். மதுரா இருக்கீர்கள், எத்தனை கிலோமீட்டர் இருக்கு. இருந்த போதிலும் இங்க நீங்க நினைச்சுட்டு கங்கா நினைச்சுட்டு ஸ்நானம் பண்ணீங்கன்னா, கங்கையில ஸ்நானம் பண்ணா என்ன புண்ணிய பலமுன்னு அந்த புண்ணிய பலம் மகாவிஷ்ணுடைய பாதத்திலிருந்து வந்ததான திவ்யமான ஒரு சுரூபம், பரமேஸ்வருடைய ஜட்டையை தொட்டு வந்ததான ஒரு திவ்யமான ஒரு சுரூபம். அந்த கங்கா மாதாவை நினைச்சாலே சகலக்ஷேமும் ஏற்படும். அப்படிப்பட்டதான அந்த கங்கை கரைக்கு போய் நிற்கிறார். அழகா போயிட்டு இருக்கிற காலத்துல வேட்டையாட்டு எல்லாம் ஆகிட்டா இங்க ஸ்நானம் பண்ணி தீர்த்தத்தை ஆகமனம் பண்ணி நித்தியாந்திகம் பண்ணிட்டு அங்க நிக்கிறார். அங்கே ஒரு பெரிய புதர், அந்த புதருக்கு பக்கத்துல ஒரு அழற சத்தம் வந்தது. இந்த வேளையில யாரப்ப அழறாங்க அப்படின்னு நினைச்சுட்டு கிட்ட போற போனா அங்க ஒரு நல்ல ஒரு பெண்ணு எவ்வளத்துல இருக்கா, அவ அழுதுண்டு இருக்கா, அம்மா ஏழம்மா அழுதுன்னு இருக்கே அப்படின்னு சொல்லும் பொழுது, நீங்க யாரு, இங்க ஏன் வந்தீள், ஏகாந்தமா ஏங்க இருக்க, வயசுல இருக்கிற பொண்ணானது இப்படி ஏகாந்தமா இங்க வரலாமா, வர்றது மட்டும் இல்லாம அழுதுன்னு இருக்கேட, காரணம் என்ன சொல்லுங்கோ, நான் இந்த தேசத்தினுடைய ராஜானா, எந்த தோற்றம் இருந்தாலும் நான் உங்களுக்கு என்ன கட்டணம் இருந்தாலும் தீர்த்து வைக்கிறேன் அதே பிரதானம் பண்ணி கேட்டேன். அப்ப அந்த பொண்ணு சொல்லித்தா, இந்த ஊருக்கு பக்கத்துல ஒரு ராஜ்யம் இருக்கு, ஒரு 30-40 கிலோமீட்டர்ல ராஜ்யம் ஒண்ணு இருக்கு, அந்த ராஜ்யத்துக்கு ரௌமியம்னு பேர் அந்த ராஜாவுக்கு, அந்த ரௌமியனுடைய ஆத்துக்காரி ருக்மரேகான்னு பேரு, அவளுக்கு ஒரு அழகான ஒரு பொண்ணு இருந்தது, ஏகாவளின்னு அந்த பெண்ணுக்கு பேரு. அந்த பெண்ணுக்கு என்னன்னா, பிறந்ததிலிருந்து தாமரைகள் கண்டா இஷ்டம், எந்த தாமரையா இருந்தாலும் இங்க தாமரை பண்ணா அதை எடுத்துட்டு குடிச்சுட்டு அதோட விளையாடிட்டே இருப்பா, அதனுடைய அழக பார்த்துட்டே இருப்பா. தாமரைன்னா அவளுக்கு ரொம்ப வெறி. அவன் என்ன பண்ணினா, ராஜா பார்த்தா நான் ரௌமியன், இப்படி அரசகுமாரியோ இல்லையோ, அதனால என்ன வேணும்னாலும் பண்ணி கொடுப்பார். அந்த அந்தபுரத்துக்கு பக்கத்திலேயே ஒரு பெரிய ஏரிய வச்சு அதுல நிறைய பல விதமான தாமரைகள்லாம் போட்டு அதை பண்ணினாரா. ஆனா அந்த அம்மாக்கு அது பிடிக்கல, அங்கிருந்து கங்கா நதிக்கு வரணும், இங்க இருக்கக்கூடியதான தாமரைகளை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சுன்னு இங்க வந்திருக்கா. இங்க வந்துட்டு நம்ம ரொம்ப நேரம் இங்கே விளையாடி கொண்டே இருந்தோம். அப்புறம் என்னாச்சு தெரியுமோன்னோ, இருந்தா போல இருந்து ஒரு ராட்சசன் இங்க வந்துட்டா. நான் அந்த பெண்ணினுடைய ரொம்ப வேண்டியவன், எனக்கு யசோவதினு பேரு. இப்படி நாங்க ரெண்டு பேரும் இருந்துட்டு இருக்கிற காலத்துல என்னாச்சுன்னா, ஒரு காலநேமின்னு ஒரு ராட்சசன் வந்துட்டான். அவன் காலகேதுன்னு பேரு. இவ வரும்பொழுது அந்த காலகேதுங்கிறவன் எங்களை பார்த்து, அதுக்கப்புறம் என்ன பண்ணினான், அவனுக்கு என்ன தோணித்துன்னு தெரியல, எங்க அரசகுமாரி மேல அபிப்பிராயப்பட்டான். அபிப்பிராயப்பட்டு எங்களை அழிச்சுன்னு போகணும்னு சொன்னா, நாங்க கேட்கல சத்தம் போட்டோம், இருந்தாலும் ஒண்ணும் தெரியாம ஒரு எங்களை பலாத்காரமாக தேர்ல கட்டி கொண்டு போயிட்டார் சுவாமி. எங்க போகணும்னு எங்க ரெண்டு பேருக்கும் தெரியாது, வெகு தூரம் போகணும். ஆனா ஒரு இடத்துல போகணும்னா, அழகான ஒரு வெள்ளையா இருக்கக்கூடியதான ஒரு மாடி, ஒரு விசேஷமான ஒரு கௌதம் அங்கே எங்களை பந்திச்சு வச்சுட்டான். அதுக்கப்புறம் எங்களை ஒரு தொந்தரவும் பண்ணல, எல்லா விதமான ஆகாரமும் எல்லா வசதியும் பண்ணி கொடுத்தான். ஆனா கடைசியில என்ன கேட்டான் தெரியுமா, எங்களை மட்டும் விவாகம் பண்ணிக்கணும்னு கேட்டான். எங்க ஏகாவளி சொன்னா, நான் அப்பாக்கு அடங்கின பொண்ணு, அவர் யார பார்த்து கல்யாணம் பண்ணிப்பாளோ அவளைதான் கல்யாணம் பண்ணுங்க, மீதி பேர்லாம் நம்ம பண்ணிக்க மாட்டேன், நீங்க வேணா ஒண்ணு பண்ணுங்க, எங்க அப்பா ரௌமியரை கேளுங்கோ, அவர் கேட்டு அவர் சம்மதிச்சு அவர் தானம் பண்ணி கொடுத்தா கல்யாணம் பண்ணி கொடுத்தா நான் பண்ணிக்கிறேன், எனக்கு தனியான விருப்பம் இல்லைன்னு அவள் டைரக்டா சொல்லிவிட்டார. நான் பலாத்காரம் பண்ணினா பிராண வாங்கினதை தவிர நான் ஒன்னும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சம்மதிக்க மாட்டேன்னு சொன்னான். இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் இவர் சொன்ன கதையெல்லாம் நன்ன சொல்றமா, ரௌமியன்னு அவர் பொண்ணுன்னு அங்கே போனா காலகேக்க போதுதான் நன்னா தான் கதை சொல்ற. ஆனா ஒண்ணு உன்னை நீயும் அங்கே போனியோ, அங்கிருந்து இங்க எப்படி இருந்த, போன வழியும் தெரியாதுங்கிற, அப்புறம் வழி தெரியாது, எங்க அந்த ஊர் பேர் என்ன, போஸ்டல் அட்ரஸ் எல்லாம் ஒன்னும் தெரியாதுங்கிற. ஆனா விவகாரம் என்னடா, இங்க வந்திருக்கிய, அங்கிருந்து இங்க யார் உன்னை பொண்ணு வந்து விட்டா, இங்க வரத்துக்கு என்ன, ஒண்ணு நீ எங்க போயிருக்கணும், உங்க ஆட்டுக்கு போயிருக்கணும், ராஜா கிட்ட சொல்லியிருக்கணும். அது இல்லாமல் கங்கக்கரைக்கு வந்து ஏகாந்தமா அழகுக்கு காரணம் என்ன, இது பார்க்கணும். ஒரு விவகாரத்தை கேட்டதுமே அதை எப்படி எதிரா கவனிக்கிறார், அவர் எப்படி இதை கவனிக்கிறார், அதை அவர் என்ன சந்தேகம் கேட்கிறாருங்கிற விவகாரம் பார்க்கணும். இது சாதாரணமா நம்ம கதை கேட்கிறப்ப, ஓஹோ இப்படி நடந்ததாக்கும் அப்படின்னு தான் கேட்கிறோம். ஆனா விவகாரம் தான் ராஜா, அதான் பார்த்துருக்காரு. நீ எப்படிமா இங்க வந்தேன்னு கேட்டார். அப்ப சொன்னா, நாங்க ரெண்டு பேரும் அங்க இருந்தோம், அந்த ஸ்வேத சௌக்கத்துல ஏற்றுவானவன் அப்பப்போ வந்து எங்களை இப்படி கல்யாணம் பண்ணிக்கோ கல்யாணம் பண்ணிங்க அரச குமாரியை சொல்லிட்டு இருந்தார். என்னாலையும் ஒன்றும் பொறுக்க முடியல, எப்படி தவிச்சுக்கிறதுன்னு தெரியல. அந்த சந்தர்ப்பத்தில் எனக்கு முன்னாலேயே ஒரு மந்திரம் இருந்தது, அம்பாளுடைய மந்திரமும் நவாட்சதி மந்திரமும் சண்டிகா மந்திரம். அந்த மந்திரத்தை விடாம உபாசனம் பண்ணினேன், இப்படி ஆபத்தாகுது அப்படின்னு. ரொம்ப வியாதி வந்தாலும் ஆபத்து வந்தாலும் சங்கடம் வந்தாலும் முதல்ல நினைக்க வேண்டியது சண்டி மந்திரம். அதான் விசேஷமாக கலவு சண்டி விநாயகம். கலிகாலத்துல கைமேல பலத்தை கொடுக்கக்கூடியதான மந்திரங்கள் கணபதி மந்திரம் ஒண்ணு, சண்டி மந்திரம். அந்த அட்டாட்சரி மந்திரத்தை எனக்கு உபதேசம் பண்ணியிருந்தா அதை நான் விடாம 27 நாட்கள் தூங்குற சமயம் தவிர, ஸ்நானம் பண்ணிட்டு ஜபம் பண்றது இது சாப்பிட்ற சமயம் தவிர, மீதி சமயங்கள்லாம் அப்படியே உபாசனம் பண்ணிட்டே இருந்தேன். 28வது நாள் அப்பா பிரத்யட்சமானார். பிரத்யட்சமாய் என்ன சொன்னார், இங்க வந்து நீ வெறும்னு அழுதுன்ற பிரயோஜனம் இல்லை, நீ இங்கிருந்து கங்கைக்கரைக்கு போ. கங்கைக்கரைக்கு போனா அங்க ஏகவீரன் ஒரு அரசன் வருவார், அவன் தான் இவனுக்கு ஆட்டக்காரர். ஆகையால் அவர் வந்து ஜெயிச்சுட்டு போறான் காலக்கேதும் பெரிய விவகாரம் இல்ல அப்படின்னு சொல்லிவிட்டார். அப்புறம் நான் கேட்டேன், நான் இருக்கிற இடமும் தெரியல, எங்க கரைக்கு போறது எப்படின்னு தெரியல, எனக்கு போறதுக்கு கால்நடை தவிர ஒன்றும் தெரியாது, அது விவகாரம் தான், எப்படி போவேன் நான் அப்படின்னு அம்பாளை கேட்டேன். கண்ணை முடிக்கணும்னா கண்ணை முடிட்டா அடுத்த கடை இங்க வந்திருக்கேன். இங்க யாரோட பேசுவேன், ஒத்துரு இல்லையே, ஏகாந்தமாகத்தானே இருக்கு, குளிராக இருக்கு, கங்கைக்கரையா இருக்கு, நான் யாரோட பேசுவேன், எங்க ஊருக்கு எப்படி போவேன், ஏகவேதன் யாருன்னு கவனிப்பேன், ஏகவேதன் இப்படியா அப்படியா, அவன் எப்படி இருப்பான், நீளமா இருப்பானா, குட்டையா இருப்பானா, வெளுப்பா இருப்பானா, கருப்பா இருப்பானா, அவன் யாரு என்ன ஒண்ணுமே எனக்கு சொல்லாமன்னு அம்மாள் விட்டா மறைஞ்சு வர போயிட்டான். அப்பப்ப வேணும்னா இதான் செல்போன்ல பக்கத்து பிளாட்ஃபார்ம் தான் இருப்பான், சென்ட்ரல் ஸ்டேஷன்ல கண்ணுக்கு தெரியாது, செல்போன்ல இவன் அவனோட பேசுவான், அவன் இங்க ரெண்டு பேரும் இன்டர்நெட்டை வாங்குவோம், ரெண்டு பேரும் கலந்து பார்த்து லோகத்துல பார்த்துட்டு இருக்கோம், இது போல கேட்கறதுக்கு ஏதாவது ஒண்ணு உண்டா தெரியலையே. நான் இப்ப 1 மணி நேரமா காத்துட்டு இருக்கேன், ராத்திரி இருட்டுற போல இருக்க பயமா இருக்க, அதனாலதான் அழுதுட்டு இருக்கேன் அப்படின்னு. இந்த ஏகவீரர் பார்த்த என் பேரு தான் ஏகவீரர், ஒண்ணும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், அந்த ஊர் கழிச்சுட்டு போனார். தூரமா நானா இருக்க வந்த வழியே நான் நீங்க வந்து அழிச்சுட்டு போங்கன்னு, எப்படி நான் அழிச்சுட்டு போவேன், எனக்கு வழி தெரியாது, அழிச்சுட்டு போகாத போனா நான் எப்படி அரச குமாரியை காப்பாற்ற முடியும் அப்படின்னு பொழுது மறுபடியும் அம்பாளை கனம் பண்ணினேன். அன்னைக்கு ராத்திரி எல்லாம் இருந்து ராத்திரி 11 மணி பிராந்தத்துக்கு மறுபடியும் அம்பாள் பிரத்யட்சமாய் இவ ரெண்டு பேரையும் அந்த அந்தப்புறம் வரைக்கும் அழைச்சிட்டு போனாடா. இந்த அரச குமாரன் வந்தத காலதேவிக்கும் தெரிஞ்சு காலகேந்துக்கும் தெரிஞ்சு போயிடும். ஏட்டான அவள் ராட்சசாலையோ, அந்த ராட்சசாலுக்கு தெய்வீ சம்பந்தம் இருக்கிறவாளை கண்டா அவளுக்கு தெரிஞ்சு போயிடும். ஏன்னா நல்லவாழ் வர காலத்துல அவளுடைய மனசு பதக்கப்பட ஆரம்பிச்சு விடும். யோகோ யாரோ வரான் பாரு பாரு நேர் வந்தார், இது போல அர்த்தம் வீரனா இருந்துட்டு இருக்கான், கையில அம்புகளோட வந்துட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னமே யுத்தத்துக்கு வர தொடங்கின. அதுக்குள்ள என்ன பண்ணினா, நான் யுத்தத்துக்கு பண்ணி இவர் ஜெயிக்கிறேன், இந்த பெண்ணை கொண்டு போய் இன்னொரு இடத்துல வச்சிருக்கோம் ரகசியமான இடத்துல அப்படின்னு ரகசியமான இடத்துக்கு மாத்தி விட்டார். மாத்தின பிறகு இத அந்த இந்த பொண்ணை பார்த்ததுமே அந்த பொண்ணு என்ன பண்ணினா, ஓஹோ ஏகாவளி இவளை பார்த்த இல்லன்னு சொல்லிவிட்டா, இனிமேல நீ கவலைப்படுறதுக்கு இல்ல, ஏகவரில் சொன்னபடி நான் கூட்டுன்னு வந்துவிட்டேன், இனிமேல இல்ல அவளே கவனிச்சிருப்பா, நம்ம க்ஷேமா இருப்போம்னு நினைச்சுட்டு ஏகாவளியும் ஏகவீரனும் அந்த ரகசியமான ஸ்தலத்துல இருக்க. இந்த ஏகவீரன் அம்பாளுடைய ஜெகதம்பா பிரசாதத்தினால காலகேதுவோட 22 நாட்கள் யுத்தம் பண்ணி கடைசியில் அவன் சொல்லு விட்டார். அதுக்கப்புறம் அங்கே இருக்கிறவாள்லாம் கேட்டு அந்த புறத்தை கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் போறாங்க. போன பிறகு இவ ரெண்டு பேரையும் கேட்டு, நான் தான் ஏகவீரன் சொல்லும் பொழுது அந்த பொண்ணு சொன்னானா, சரி ஏகவீரனா இருக்கலாம், எங்க ஊருக்கு அழைச்சிட்டு போய் எங்க அப்பா கொடுத்தா தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன், ராஜாபத்திய விவாகமே தவிர காந்தர்வ விவாகம் லவ் பண்றது இந்த விவகாரங்கள்லாம் நான் ஒத்துக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது அங்கிருந்து மறுபடியும் இவன் என்ன பண்ணினா, அந்த இதுக்கு முன்னால தத்தாத்திரேயர் பரம்பரையில வந்தவா யோகீஸ்வரி மந்திரத்தை, யோகினி யோகினி யோகீஸ்வரி யோகீஸ்வரி யோகா பயங்கரி அப்படிங்கிற ஒரு விசேஷமான ஒரு மந்திரம், அது 184 எழுத்துகளோடு கூடியதான யோகீஸ்வரி மந்திரம். அந்த மந்திரத்தை இவன் சாதனம் பண்ணியிருக்கா, அந்த யோகீஸ்வரிய அனுகிரகத்தினால மறுபடியும் இவா ரெண்டு பேரையும் அழிச்சுட்டு மறுபடியும் தன்னுடைய ராஜ்யத்துக்கு வந்துட்டா. அதுக்கப்புறம் இந்த பொண்ணையும் இந்த யசோபதியும் இந்த ரெண்டு பேரையும் சேர்த்து அவ ஊருக்கு ரௌமியனுடைய ஊருக்கு அனுப்பிச்ச விதமே ரௌமியன் சந்தோஷப்பட்டு இத்தனை விஷயங்களை கேட்டு சந்தோஷப்பட்டு இவாளுக்கு விவாகம் பண்ணி வச்சார். இப்படி விசேஷமாக செல்லி மந்திரத்தினுடைய பிரபாவமும் அதோடு இல்லாம யோகாபயங்கரின்னு இந்த யோகினி மந்திரத்துடைய பிரபாவத்தையும் சொல்லி இந்த கதையை முடிச்சார். இந்த கதையெல்லாம் சொன்ன பிறகு இதை கேட்டுருந்தானா அந்த சந்தர்ப்பத்தில் அங்கே வந்திருந்ததானா நாரதர் பாருங்க இத்தனையும் வரப்ப கதை நடந்துட்டே இருக்கு டக்குன்னு வந்த வரும்பொழுது யாருக்கும் தெரியாம பின்னாலே ஏகாந்தமா உட்கார்ந்து நான் கதையை கேட்டு இருக்காரா ஏன் தெரியுமோ சர்வதா சர்வகாலமும் ஜபம் பண்ணிட்டு பகவத் நாமாவையே சொல்லிட்டு இருக்கக்கூடியவர் இந்த நாரதர். அவருக்கும் இப்படிப்பட்டமான திவ்யமான கதைகள் கிடைக்காதோ இல்லையோ கதைகள் நிறைய இருக்கு வேதங்கள்ல நிறைய இருக்கு ஆனா அது எடுத்து இப்படி கோர்வையா சொல்லக்கூடியதான வியக்தி கிடையாது. அது இந்த வியாசாச்சாரியர் ரசிச்சு ரசிச்சு தனக்குள்ளேயே எத்தனையோ தரம் அதை நினைச்சு அந்த தத்துவத்தை எடுத்து ஜனமேஜயருக்கு அழகா சொல்லிட்டு இருக்க இதை கேட்டான் நாரதன் ரொம்ப சந்தோஷம். இந்த மாயினுடைய பிரபாவம் இருந்ததுன்னு தெரியலையே இப்படி பற்றாள ஜெகன்மாதா எங்க ஏகவீரன் எங்க ஏகாவளி அவளுடைய மனசுல அவர் ஒருத்தர் ஒருத்தர் சேர்த்து வைக்கிறதுக்காக வேண்டியதான சுவாவம் நம்ம நினைச்சு கூட பார்த்துட்டு இருக்க முடியாது இப்படி நடக்கும்னு ஒருத்தருக்கும் அட்ரஸ் தெரியாது ஒருத்தரும் அழிச்சுன்னு போயிட்டார். ஏகாந்தமா இருக்கா சாதாரணமாக ஒரு பெண்ணா இருந்தா என்ன பண்ணுவார் கவலையிலேயே பிராணன் விட்டுருப்பார். அது இல்லாம இவ்வளவு விவகாரம் நடந்திருக்கு ஆகையால் மகாமாயா இவ்வளவு பண்ணக்கூடியதான சுரூபம் விசேஷம் அப்படின்னு சொல்லி மகாமாய வைபவத்தை சொல்லுங்கோர் வியாசாச்சாரியர் நாரதர் கேட்கிறார். அப்ப வியாசாச்சாரியர் சொன்னார் சந்தோஷம் மகாமாயா பிரபாவத்தில் நீங்களே மாட்டிண்டு தத்தளிச்சிருக்கே தெரியாதான். மகாமாயை பத்தி என்ன கேட்கறீங்கள அந்த மகாமாயை பத்தி நீங்க அவசப்பட்டு இருக்கல மறந்து போயிட்டீங்களா உங்களுடைய சரித்திரம்னு கேட்டார். அவர் சொன்னார் நான் அன்னன்னைக்கு நடக்கிறது அன்னன்னைக்கு மறந்து வரேன் ஆல்வேஸ் லிமிட் பிரசன்ட். சில பேர் என்ன பண்ணுவா அன்னைக்கு நான் அவ்வளவு கஷ்டப்பட்டேன் பாருங்கோ அப்படின்னு அறிந்து அத்தனை கட்டையும் உங்களுக்கு சொல்லுவான். ஒரு 10 வருஷம் அவங்க கஷ்டப்பட்டதெல்லாம் உங்களுக்கு ஒரு 5 மணி நேரம் கால் வலிக்கும் ரோடு நடுவில் நிற்கிறேன் எல்லாரும் உங்களை வைகிறார் ஆனா அந்த கதை விடாம நீங்க விடமாட்டார் ஒரு கணம் உங்களை விடமாட்டார் அப்படியே பிராணன் ஏண்டா இந்த ரப்பத்திட்ட மாட்டேன்னு நினைக்க விவகாரம் என்ன இப்படி லோகத்துல அனுபவங்கள் இருக்கு அப்படி விவகாரம் என்னடன்னு அதே போல பழச்சு நினைச்சுட்டு மறுபடியும் கவலைப்படுறதோ நான் இனிமேல் இப்படி பண்ணணும் நினைச்சேன் சார் அப்படி பண்ணணும்னு நினைச்சேன் அதுக்காக இது பண்ணியிருக்கேன் இது பிளான் பண்ணிட்டு இருக்கேன் இப்படியும் இவர் பிளான் எல்லாம் சொல்றேன் பிளான தான் இருக்கு ஒரு காரியமும் பண்ணல சங்கல்பம் பண்ணிட்டு இருந்தா போதாது நீங்க முயற்சி எடுக்கடா முயற்சி எடுத்தாதான் உங்களுக்கு தெய்வ சகாயம் வரும். நான் அப்படி பண்ணணும் இப்படி பண்ண வெறும் சங்கல்பத்தோட மட்டும் இருந்தா நடக்குமா சில பேர் பவிஷ்யத்துல ஃபியூச்சர்ல வாழ்ந்துட்டு இருப்பா நான் அப்படி இருந்தா தேவையில்லை இப்படி இருந்தா தேவையில்லை அது பண்ணணும் இது பண்ணணும் பண்றதில்லை. சில பேர் பழைய கதையே நடந்துருக்கமா இப்போ சும்மா இருப்பான் இந்த தப்பு என்ன பண்ணனா நாம் இன்னைக்கு அப்பா இடத்துல சரணாகதி அடைஞ்சு நம்ம முன்னுக்கு வரதுக்கு என்னென்ன முயற்சி பண்ணணுமோ முயற்சி பண்ணிட்டே இருந்தா அப்படி உத்தியம கேட்டா யார் உத்தியமம் பண்ணிட்டு இருக்காரோ அவருக்கு ஒரு நாளும் கட்டமில்லை வழியே இல்லாம அம்மாலே பார்த்துப்பா அவர் ரெண்டு தெய்வமே பண்ணட்டும் எனக்கு அப்படின்னு நினைச்சுட்டு ஒரு காரியமும் ஆகாது. ஆகையால் நீங்க இது பண்ணிட்டு இருக்கல அப்படின்னு அதுக்காக தான் தினந்தோறும் நான் என்ன பண்ற காலம் எழுதுதுமே பழச நினைக்கிறது கிடையாது நாளைக்கு என்ன ஆகுங்கிற நினைப்பு எனக்கு கிடையாது தினந்தோறும் பகவான் பகவான் நாம அவசர கலவு சங்கீர்த்திய கேட்டவும் ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே இதை மட்டும்தான் நினைச்சுட்டு இருக்கேன் வர ஒண்ணு கிடையாது பகவான் நாராயணன் அப்படின்னு நினைச்சுட்டு அவருடைய லீலைகளோ அது இல்லை கிடையாது நாமாவத்தான் சொல்லிட்டு இருக்கேன் நாமஸ்மரணாதன்யோபாயம் நைவத்யாமோ பவதரணே ராம ஹரே கிருஷ்ண ஹரே ரவநாம வதாமி சதா ஹரே அப்படின்னு நாமஸ்மரணத்தோட தான் நான் இருந்துட்டு இருக்கேன் அதனால பழைய கதைகள்லாம் மறந்து போயிடுதுன்னு அவர் சொன்னார். இன்னிலிருந்து 1000 வருஷத்துக்கு முன்னால உங்களுக்கு நடந்ததான ஒரு கதை சொல்றோம் நமக்கெல்லாம் ஞாபகம் இருக்கா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால நீங்க எல்கேஜிலையும் யூகேஜிலையும் யாரோட படிச்சவங்க ஞாபகம் இருக்கா போட்டோ அதுல இருக்கு ஆனா அவர் யாருன்னு தெரியல எதிர்த்து வந்து அந்த மனுஷன் அங்க இருக்கிற பொம்மைக்கும் இங்க இருக்கிற மனுஷனுக்கும் சிறுகீனும் அடையாளம் கிடையாது
அப்படி லோகத்துல பார்த்துட்டு இருக்கோமோ இல்லையோ, ஆனாலும் சில சமயத்துல உத்தர ரெண்டு பேர் பாக்குறோம், அதுக்கப்புறம் அவளோட மறுபடியும் ஃப்ரெண்டு வருது, கட்டங்கள் வருது, இன்பங்கள் வருது, அது வேற விஷயம். ஆனாலும் சாதாரணமாக நமக்கு ஞாபகம் இருக்கிறது இல்லை. இவர் என்ன சொல்றாரு, 1000 வருஷத்துக்கு முன்னால் நடந்ததான ஒரு சரித்திரம், உமக்கு நடந்ததான ஒரு சரித்திரம் நான் சொல்றேன்னு ஆரம்பிச்சுட்டார் வியாசாச்சாரியர். எதற்காக இந்த மனுஷாள்லாம், நான் என்னமோ புத்திசாலி, என்ன கிட்ட யாரும் ஒண்ணு என்னோடது என்னை ஏமாற்ற முடியாதுன்னு நினைச்சிட்டு இருக்காளே, வேண்டாம். அசிஞ்ச ரச்சனா சக்தி, அந்த மாயக்கு இருக்கக்கூடியதான சக்தி இருக்க பார்த்தல, அந்த சக்தியால ஒண்ணும் பண்ணவிட எப்படிப்பட்டவனா இருந்தாலையும் அவனை கீழ தள்ளி கொடு மாயா. அதான் அப்படி இருக்கிற ஜெகன் மாயா, மகாமாயா அப்பாட்ட இருக்கு. அதனால ஒண்ணும் கவலைப்படாதீங்கன்னு சொல்லி, அந்த அப்படியா என்னுடைய சரித்திரமா நான் அனுபவிச்சேனா சொல்லு போனார். ஜனமே முன்னால எனக்கு சொல்லு போட்டார் யோகா. நான் நாரதர்னா ஒரு கவலையும் இல்லாதவர், அவர் எங்க போனாலும் அங்கே கழகத்தை ஊற்றுறவர், அவருக்குன்னு ஒரு ப்ராப்ளமும் இல்லையே. நான் அச்சனே நீங்க அவருக்கும் ஒரு மாயையில மாட்டீங்கன்னு சொல்றல, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க கதை கொஞ்சம் சொல்லுங்களேன். இதை கேட்கறதுக்கு ரொம்ப குதூகலமா இருக்கு எனக்கு, சீக்கிரமா கேட்கணும், சீக்கிரமா கேட்கணும்னு தோன்றதே சொல்லுங்களே அப்படின்னு. அப்பா நான் அம்பாளை பண்ண சொல்லிட்டு இருக்கேன், அம்பாளுடைய மகிமையை சொல்லியிருக்கேன், நீங்க என்னன்னா அம்பாள் கையில இருக்கக்கூடியதான மாயாவை பத்தி பேச சொல்றேன், சரி சொல்றேன் அப்படின்னு. ஒரு காலத்துல நாரதரும் அவருடைய அத்தான் பர்வதரும்னு ஒரு பேர், இவ ரெண்டு பேரும் சேர்ந்து பூலோகத்தை அப்படி சுத்திட்டு போகிறோமா. அவெல்லாம் இப்ப என்ன, நம்ம சிங்கப்பூருக்கு போவோம், அல்லது அமெரிக்காவுக்கு போவோம், துபாய்க்கு போவோம், வேற எங்கேயோ போவோம், அப்படின்னு ஊரெல்லாம் பார்த்துட்டு வர்றோம். எல்லாம் போற சந்தோஷம், போறப்ப ரொம்ப உற்சாகம், நிறைய காசு எடுத்து. ஏன்டா மீதி பேர் பண்ணாத காரியம் நான் பண்றேன். அங்கெல்லாம் போயிட்டு வந்து பர்சல்லாம் காலி ஆன பிறகு பார்த்த கடைகள் என்ன பார்த்தேன், இதே மாதிரிதான் சார் இருக்கு, மேல ஆக்காசம் கீழே பூமி, பொண்ணு விஷயம் இல்லை. அட்லீஸ்ட் நம்ம ஊர்லயாவது நமக்கு வேண்டி இல்லாத ஆகாரம் கிடைக்கிறது, அங்க ஆகாரத்துக்கே திண்டாட வேண்டி, அவன் என்னென்னமோ சாப்பிடுறான், நமக்கு அது ஒத்துக்க மாட்டேங்கிறது. ஆனா அதுல என்ன கிளீனா இருக்கு சார், ஒரு காக்கா கூட இல்லைன்னா உங்களுக்கு காக்கா கூட என்ன, அந்த ஊருக்கு போனாலும் காக்காவை நினைப்பு தானே விடலையே உங்களுக்கு, அந்த ஊர்ல காக்காவே இல்லை. அந்த ஊர்ல எல்லாம் நீட்டா இருக்கு, ரோடெல்லாம் நீட்டா இருக்கு, ப்ராடா இருக்கு, எல்லாம் வர்க்லாஸா இருக்கு. அத்தனையும் சொல்லிட்டு கடைசியில ஆகாரத்துக்கு ஒன்றும் கிடைக்கிறது இல்லை, அவன் கண்டது கண்டது சாப்பிட்டு இருக்கா, நமக்கு ஒண்ணும் உள்ள போக மாட்டேங்கிறது. அந்த ஊருக்கு போனா அப்படியே ஜெயில இருக்க போல இருக்க, அவ அழுத்தின்னு போனாதான் நீங்க போகணும், வெளியில எப்படி நடக்கணும் எப்படி போகணும் அது கூட தெரியாது சார். இப்படி எல்லாம் அவஸ்தப்பட்டு அப்படி நல்லமா சொல்றான், போறப்ப மட்டும் ரொம்ப அழகா சொல்லிட்டு இருக்க, போயிட்டு வந்தது இப்படி கஷ்டப்படுறான். அது கடைசியில மறுபடியும் போறேன்னா ஏதோ 2-3 தடவை போயிட்டு வந்தாச்சு, அவசியமா இருந்த போறான் அவ்வளவுதான். முன்னால இருந்த உற்சாகம் எல்லாம் போய அதே மாதிரிதான் அன்னைக்கும் பூலோகம் முழுக்க போகணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்தது. இவ ரெண்டு பேரும் கிளம்பினா, கிளம்பி முதல்ல என்ன, சஞ்சய ராஜ்யம் ஒரு ராஜ்யம் அந்த ஊருக்கு போனாலும், அந்த ராஜ்யத்துல அந்த ராஜா இருந்தார், அந்த ராஜாவுக்கு ஆசைக்காரி, அந்த மாதிரி கைகேயி, ராமாயணத்துல வர கைகேயி இல்ல, கைகேயி விவகாரம் என்ன, இந்த ஊருக்கு போனதுமே என்னாச்சு, சாதுர் மாசியம் வந்தாச்சு. இந்த 4 மாசம் இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஆஷாடத்துல இருந்து ஆரம்பிச்சு, ஆஷாடம் சிராவணம் பாத்திரதம் அஸ்வைதம், இந்த 4 மாசங்கள் சாதுர் மாசியம் பேரு. யதீஸ்வரனா இருக்கிறவா ஒரு இடத்துலதான் இருக்கணும், அவ நதியை தாண்டப்படாது. ஏன் தெரியுமோ, நதியை தாண்டாம இருக்கிறதுக்கு வெளியில வராம இருந்த காரணம், பூமியில மழை பெய்யும், மழை பெய்யிருந்து பூச்சிகள்லாம் வெளியில வரும், அதுக்கு இருக்கிற இடமெல்லாம் ஜலத்தோட ரொம்ப போயிடும், அதெல்லாம் வெளியில வரும். நம்ம நடந்தோமே ஆனால் காலடியில் விழுந்து பிராணம் விடுறோம். நான் சன்னியாசம் வாங்கிக்கிறதுக்கு முன்னாலே என்ன பண்ணியிருக்கேன், விரதாகம் அப்படின்னு சொல்லி விரதாகோபம் பண்ணியிருக்கேன், அபயப்பிரதானம் பண்ணியிருக்கேன், என்னால ஒரு பிராணிக்கும் ஒரு விதமான ஹிம்சையும் ஏற்படாது அப்படின்னு அபயப்பிரதானம் பண்ணி, நான் எப்பொழுது யாருக்கும் ஹிம்சை பண்ணலையோ அப்ப இன்னொருத்தரும் எனக்கு ஹிம்சை பண்ண மாட்டேன். லோகத்துல எப்படி நாம் இன்னொருத்தர் வழிக்கு போனாதான் அவா நமக்கு வருவா. இது என்ன, நான் தான் யாருக்குமே ஹிம்சை பண்ண போறது இல்லையே, ஆகையால் என்னையும் யாரும் ஹிம்சை பண்ண மாட்டா எனக்கூடியதான தைரியத்துல இத்தனை நாள என்னுடைய ப்ரொடெக்ஷனுக்காக ஒரு 2 பொருள் வச்சுருந்தேன். என்ன தெரியுமோ, நான் தலையில சிக்க, அப்புறம் தோல் பட்டையில அந்த பூனல், இதெல்லாம் வச்சுருந்தேன். இனிமேல என்ன, வாயில சர்வதா சர்வகாலமும் காயத்ரி மந்திரம் இது வச்சுட்டு இருந்த. இது எதுக்குன்னா நமக்கு ரக்ஷணத்துக்காக. சிகை இருந்தால் மந்திரம் வேகமா வேலை செய்யும். அதனால சிகாயை வஷடு அப்படிங்கிறதா, அந்த சிகை இருந்தால் மந்திர சக்தியானது நம்ம சரீரத்துல இருக்கும். பூனல் எப்பொழுதும் சர்வதா சர்வகாலம் இருக்கணும். ஏன் தெரியுமா, அது பவித்திரமான ஒரு பொருள். சர்வதா சர்வகாலமும் அது யஜ்ஞோபவீதம் பரமம் பவித்ரம் பிரதாபதேவிய சகஜம் புரத்தாத் அப்படின்னு பரமம் பவித்ரம் ரொம்ப பாவனகரமானது. பிரம்மதேவர் பிறக்கிறப்ப அவரோட சேர்ந்து பிறந்ததான். அது எப்பொழுதும் கைதே அணிக்க மாட்டப்படாது. ஸ்திரீகளே வேணு மேல் உங்களை விட ஏட்டா இவ கைட்டி விடுறா, அவ கைட்டுறது இல்ல, ஏதோ அதை ரொம்ப பத்திரமா வச்சுட்டு இருக்கா. விவகாரம் முழுக்க என்ன இருந்தாலும் மாங்கல்ய சொல்றதுக்கு வேல்யூ கொடுக்கறா, புருஷால் கொடுக்கறது இல்ல. ஆனா என்னென்ன ஊருக்கு எல்லோருக்கும் க்ஷேமத்தை கொடுக்க கூடியதான பதார்த்தம் அது. ஏன்னா அதை தொட்டுண்டு தான் காயத்ரி மந்திரத்துக்கு காயந்தம் திராயத்தை காயத்ரி. அதுக்கு அர்த்தம் தெரிய வேண்டாம், மற்றவைகள்லாம் வேண்டாம், வெறும்னு சொன்னாலே போதும். அந்த காயத்ரி மகிமை நாளைக்கு பார்க்க போறோம். ருத்ராட்ச மகிமை, காயத்ரி மகிமை, ஸ்வஹா மகிமை, ஸ்வதா மகிமை, ஸ்வஹா ஸ்வதாங்கிறது தேவிகள். அது அவ்யயமான ஸ்வதா நமஹா ஸ்வஹா நம ஸ்வஹா ஏய் நமஹா ஸ்வதா ஏய் நமஹான்னு சொல்றது இல்லை. ஸ்வஹா ஸ்வதா அவ்யயம் என்னைக்கு மாறாதான சுத்தமான ஒரு பிரம்மஸ்வரூபம் அது. அவளுடைய ஒரு சரித்திரம் வேதத்தில் இருக்கக்கூடியதான கதைகள் அவைகள்ல மேல சொல்ல போறோம். அப்படி அந்த சொரூபம்னா சாதுர்மாசிய விரதம். அதனால அந்த சாதுர்மாசியம் எங்கேயும் கிளம்புறது இல்லை. ஓரிடத்துலயே உட்கார்ந்த சர்வதா சர்வகாலம் பகவந்தாமாவை சொல்லிக்கொண்டு ஓங்காரோபாசனம் பண்ணி தனியாகிறதுதான் ஓங்காரோபாசனம் பண்ணும். கிரகத்தாளா இருக்கிற ஓங்காரத்தோட சேர்ந்து மற்றதை பண்ணணும், வெறும் ஓங்காரத்தை பண்ணணும். பண்ணினா என்னன்னு சொன்னேன், நீங்களும் அவர் மாதிரி பிச்சைக்காரன் ஆயிடுவேன். வேற போட்டு விவகாரம் இல்லை. தன்யாசி எப்படி இருக்கனா கரதல பிக்ஷு தருதல வாசஹ. அவர் எதையும் தனதுன்னு சேர்த்து வச்சுக்க கூடாது. என்னதான் எனக்கிட்ட என்கிட்ட காசு இருக்கேன்னு பிச்சை எடுக்கிறதுக்காக வெள்ளி பாத்திரமா தங்க பாத்திரமா வச்சுட்டா நியாயமா? அது பரமேஸ்வரனுக்கு பொருந்தும். அவரும் ஓடுதான் வச்சுட்டு இருக்காரு. அம்பாள் அன்னபூர்ணா தேவி என்ன பண்ணிருக்கேன், தங்க பாத்திரத்தை வச்சுட்டு ரத்னங்கள்லாம் செதுக்கி அந்த கரண்டியில ரத்னங்கள்லாம் வச்சு அம்பாளுக்கு அவர் பரமேஸ்வரனுக்கு பிச்சைடுறா. ஸ்வயம் பஞ்சமுகா சாதாரணமா நீங்க ஒரு நாள் முழுக்க எவ்வளவு சாப்பிடுறோ அதை ஒரு உருண்டையா கொடுத்தா தான் அந்த யானை சாப்பிடும். சின்ன உருண்டைலாம் துப்பிடும். அதுல பெரிய உருண்டையா நிறைய போடணும் அதுக்கு. அதே போல என்னன்னா ஆறு ரூபாய் இருக்கு. எப்படி சார் ஏதாவது ஐவீஜம் இருக்கா? ஏதோ சேர்த்து வச்சிருக்கா பரமேஸ்வரன். திகம்பரா கட்டிக வஸ்திரம் இல்லைன்னு அவர் பரவ. ஆனா படிப்புல ரொம்ப பெரிய ஈசான சர்வ வித்யானாம் ஈஸ்வர சர்வபூதானாம் பிரம்மாதிபதி பிரம்மணோதிபதி பிரம்மா சிவோமே அஸ்து சதா சிவோம் அப்படின்னு எல்லா வித்யைகளும் அவர் இடத்துல ஞானம் மகேஸ்வராதித்தே. ஞானத்துக்காக அவரை தான் பிரிந்தரணும். ஆனால் ஒரு பைசாவு கையில கிடையாது. அவர் என்ன பண்ற, அவர் இன்னும் வாழ்ந்துட்டு இருக்காரு. எப்படி சார் வாழற? பேங்க் பேலன்ஸ் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அன்னபூர்ணானதேவ்கிரஹே அந்த அன்னபூர்ணம் எப்பப்ப வேணும்னாலும் அந்த ஓட போட்ட நிறைய தங்க பாத்திரம் தான் எடுத்து போடுறாங்க. அப்படி விஷயம் மரியாதையே ஆனந்தமா எப்பப்ப கொடுக்க வேண்டுமா அத்தனையும். அந்த அன்னமானது மமாவது நிஷித்தமன்னம். அந்த மனுஷனுக்கு என்ன அன்னம் எப்ப வேணும் தோன்றதோ அது கிடைக்கணும். கடைசி நாள் கூட நீங்க அன்னத்தை சாப்பிட்டு அன்னத்தை தூங்கி அன்னமெல்லாம் ஜீர்ணமானப்புறம் தீர்க்கத்தை சாப்பிட்றப்ப டக்குன்னு பிராணம் போகணும். ஆனா யாசே நமரிடம் வினா தைன்யேன ஜீவனும் தெய்வே கிருபையா சம்போ அப்படிங்கிற இல்லையோ. காரணம் என்ன, கடைசி நாள் வரைக்கும் அன்னம் கிடைக்கணும். அண்ணம் ஏதோ பன்னல்ல போட்டு உள்ள அனுப்பப்படாது. அந்த எப்படின்னா நீங்களே சாப்பிடணும், சுவச்சு சாப்பிடணும். அது வந்து அது ஜீர்ணமாகணும். அன்னமானோ பவதி மகான் பவதி பிரஜயா பசு பிரம்ம பத்ததேனா மகான் கீர்த்தியா. நம்ம ஆசீர்வாதங்கள் அப்படி என்ன பண்ணிட்டு இருக்கோம் வேதங்கள்ல? ஏதோ அப்படியே ஹாஸ்பிட்டல்லயே ஒரு 10 வருஷம் இருந்தார் சார். இருக்கிற வாழ்க்கெல்லாம் என்னடா இது, அவர் அவருக்கு ரிலீஸ் கிடைச்சு பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்தா என்ன லாபம் பண்ணு பாக்கலாம். அப்படி இருக்க விடாது. அப்படி தானே தன் காரியத்தை பண்ணிட்டு இருக்க கூடியதான நில வரணுங்கிறத விசேஷமா அந்த பரமேஸ்வர அனுகிரகம் நமக்கு வேணும். அப்படி அந்த பரமேஸ்வரனை தியானம் பண்றதுக்காகத்தான் இந்த சாதனங்கள்லாம் எது சிகா யஜ்ஞோபவீதம் காயத்ரி மந்திரம் மூணையும் விடப்படாது. தினந்தோறும் என்னால முடியலேன்னு சொன்னதெல்லாம் தப்பு. பேப்பர் பார்க்கறதுக்கு 1.5 மணி நேரம், அந்த சிரிப்பு ப்ரோக்ராம் பார்க்கறதுக்காக 1 மணி நேரம், சீரியல் பார்க்கறதுக்கு 3 மணி நேரம், இவைகள்லாம் இருக்கோ இல்லையோ? காயத்ரி மன்றத்துக்கு ஒரு 300-300 காயத்ரி மன்றத்துக்கு சமயம் இல்லையா? அவசியம் பண்ணணும். இது உங்களுக்கு இல்ல, உங்க குடும்பத்துக்கு. எப்படி ஒரு ஸ்திரீயானவர் என் குடும்பம் முழுக்க சௌக்கியமா இருக்கணும் அப்படின்னு அகர்நிசையும் பாடுபடுறாளோ, அதே போல நீங்க உங்க குடும்பத்துக்கு பண்ணக்கூடியதுன்னா காயத்ரி மந்திர ஜபம். இது எதையாவது நேரத்தில் பெண்டிங்ல வைக்கலாம், காயத்ரி மந்திரத்தை விட பெண்டிங்ல வைக்கப்படாது. தினந்தோறும் பண்ணியாகணும். பரோ மந்திர நமாதுர் தெய்வதம் பரம் அப்படின்னு விசேஷமாக அந்த மூணையும் விட்டார். இந்த சன்னியாசிகள் சன்னியாசம் வாங்கி கொள்ளும் பொழுது இந்த மூணையும் விட்டார். அப்பா வந்து சிலவேத பாகம் தான் சொல்லணும். புருஷ சூக்தம் சொல்லலாம், ஸ்ரீருத்ரம் சொல்லலாம், ஸ்ரீருத்ரத்திலையும் நமக்கம் தான் சொல்லலாமே தவிர சமக்கம் சொல்லப்பட அப்படின்னு சாஸ்திரங்கள்லாம் இருக்கு. அப்படி இந்த நாரதரும் பர்வதரமும் சாதுர் மாசம் வந்துருதுன்னு அந்த ஊர்லயே சாதுர் மாசத்துல இருக்காருன்னு தான். சாதுர் மாசம் சன்னியாசிகளுக்கு மட்டும் இல்ல, கிரகஸ்தாளுக்கும் இருக்கு. ஆனா கிரகஸ்தாளுக்கு இருக்கக்கூடியது சாதுர் மாசங்கிறது 4 மாசத்துல இருக்கிற ஆகார நியமம். வேற ஒண்ணும் இல்லை. என்னென்ன மாசத்துல, ஒரு மாசத்துல பால் சாப்பிடறது இல்ல, ஒரு மாசத்துல காய்கறி சாப்பிடறது இல்ல, ஒரு மாசத்துல சுட வச்ச ஒரு சாப்பிடறது இல்ல, இப்படின்னு அது எதுக்கு? சரீரத்துல பலம் வரணும், வில் பவர் வேணும். மனுஷனுக்கு என்ன வேணா? வில் பவர். அந்த வில் பவர் போச்சுன்னா அவன் வாழ்ந்த பிரயோஜனம் இல்லை. கேன்சர் போதுனே மகா வியாதி வந்தாலும் நான் வாழ்வேன்னு வில் பவர் இருக்கிறவாளுக்கு வாழ்ந்துட்டு இருக்கான். மனுஷனுக்கு அந்த வில் பவர் வேணும். வில் பவரை அதிகப்படுத்துறதுக்காக அந்த வளத்தங்கள். ஆனால் சன்னியாசி இருக்கக்கூடியதான தீட்சை, அவ வந்து நிச்சயமா இப்படி இருப்பேன். அப்படி 4 மாசம், இப்ப எல்லாம் 2 மாசம் தான் பண்ணிட்டு இருக்க, மாசோவை பட்சா அப்படி இருக்கிறேன்னு 2 மாசம் இருந்துட்டு இருக்கா இருக்கட்டும். இவ என்ன பண்ண, 4 மாசம் அனுஷ்டானம் பண்றதுதான் நாங்க இருந்துட்டேன். இருக்கிற காலத்தும் இவ ரெண்டு பேருக்கு என்ன ஆச்சுன்னு, இவ ரெண்டு பேரும் முன்னாலேயே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கா, எனக்கு என்ன நடந்தாலும் நான் உனக்கு சொல்வேன், உனக்கு என்ன நடந்தாலும் அதுக்கு சொல்லுவேன், நம்ம ரெண்டு பேருக்குள்ள சீக்கிரத்து இருக்கப்படாது அப்படின்னு ஒரு அக்ரிமெண்ட் தான் போயிருக்கா. இவ போயிட்டு இருக்கா அந்த ஊருக்கு போறதுன்னா என்ன சொல்றாரு, அந்த ஊர்ல இவளுக்கு பணிவிட பண்றதுக்கா அந்த ராஜா தன்னுடைய பெண்ணு தமயந்தின்னு ஒரு பெண்ணு, இந்த நல தமயந்தி அந்த தமயந்தி இல்ல, ஞாபகம், இந்த தமயந்திங்கிற ஒரு பெண்ணை இவருக்கு ரொம்ப அந்த பணிவிட பண்றதுக்காக இருக்க. இந்த அம்மா ரெண்டு பேருக்கும் பணிவிட பண்ணிட்டு இருக்கா, எல்லா விதமான வசதிகளையும் பண்ணிட்டு இருக்கா. இருந்தாலும் என்ன இருந்தாலும் ஒரு வியக்திக்கு ஒரு வியக்தி மேல ரொம்ப அபிமானம் இருக்கலாமோ இல்லையோ? அதனால அந்த அம்மா நாரதருக்கு எல்லா வேண்டியதும் பண்றானா, பரதகரணம் பண்றா, ஆனா பின்னால பண்றான், முதல்ல நாரதருக்கு பண்றாரு. இந்த நடுவில் இந்த விவகாரம் வந்து பார்த்தீங்களா, இதான் உமக்கா ஆக வேண்டிய காரியம் ஆறுதோ, அது பார்த்துட்டு சும்மா இருக்க வேண்டியதானே. இவர் கவனிக்கிற, முதல்ல பழம் அங்கே வருது, அப்புறம் எனக்கு வருது, பால் அங்கே வருது, முதல்ல எனக்கு வருது, நானும் சன்னியாசி தானே, இப்படின்னு கவனிச்சு கவனிச்சு கடைசியில் என்ன பண்ணிவிட்ட, நாரதருக்கு என்ன சுவாமி உம்ம மேல ரொம்ப அபிமானமான கடைன்னார். ஏன் சன்னியாசி வேஷம் போட்டு இருக்கோம் நம்ம, கொஞ்சம் பத்திரமா இருக்கும், இப்படி எல்லாம் பேசாதீங்கன்னா வாக்குக்கு மேல வந்தார், வாக்குவாதம் நடந்து போயிடுது, இவருக்கு அவர் மேல போவோம், அவருக்கு இவருக்கு மேல போவோம், பார்த்தேன் தெரியாது, இங்கதான் மாய ஆரம்பிக்கிறது. அவர் என்ன பண்ணார், உன் மேல இவ்வளவு அபிமானமா இருக்க, உனக்கு குரங்கு முகம் வரட்டும்னு தெரிஞ்சு விட்டார் அவர். ஆனா அவர் என்ன பண்ணினார், சும்மா இருப்பாரா கோப முந்திட்டு, அவர் என்ன பண்ணார், நீ மனுஷிய லோகத்துக்கு போகணும், உன் மேல இந்த மேல உனக்கு ஸ்வர்க்க லோகத்துல என்ட்ரி இல்லாமட்டும் அப்படின்னு அவர் சொல்லிட்டு விட்டார். இவா ரெண்டு பேரும் என்ன ஆயிடுச்சு, பல்ல கடிச்சுண்டு சாதர் மாசை வலிக்க வந்த, அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, என் வழி எழுது உன் வழி விழுது எனக்கு எல்லாம் வேண்டாம்ட்டார். இப்படி போயிட்டு இருக்க. கொஞ்ச நாளாச்சு, இந்த நாரதர் என்ன பண்ணினா தெரியுமோ, இந்த தமயந்தியோட சேர்ந்த கலவி போயிட்டார் சுவாமி விவகாரம் முழுக்க, அந்த மாதிரி விவாகம் பண்ணிட்டு. இது கொஞ்ச நாள் தெரிஞ்சது. அப்புறம் என்ன பண்ணுவார் பாவம், விவாகமாச்சு. அதுக்கப்புறம் அந்த ராஜா பார்த்து ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணி அவனை தனியா கூப்பிடத்தான வச்சார். இவ ரெண்டு பேர் கேட்ட மகாமாயா பிரபாவோஹி, மாயையானது யாரையும் எதையும் பண்ணும், இங்க தர்மசாஸ்திரம் இதெல்லாம் ஒண்ணு வராது. என்ன, இந்த மாய மனசுல பூந்துட்டு இருக்கும், சகாத காரியங்களை செய்யும் செய்ய வைக்கும், எது நடக்க முடியாதோ அதை நடத்த வைக்கும். இப்படி ஆகும் பொழுது அப்புறம் என்ன ஆச்சுன்னா, கொஞ்ச நாள் ஆயிடுச்சு, ஒரு 10-15 வருஷம் ஆச்சு, பரவல் மறுபடியும் இங்க வந்தார். இவர் என்ன பண்ணிட்டு இருக்கார் பாப்போம் அப்படின்னு பார்த்தது பிறகு இப்படி பார்த்தாலாம், அடாடா இப்படி ஆயிடுச்சேன்னு அவளுக்கு கோபம். கொஞ்ச நாள் தானே வந்தது, என்ன பண்ணாத, நான் உன்னோட கொடுத்ததான சாபத்தை உபசமாரம் பண்ணிக்கிறேன். இவரும் பரவாயில்ல, இவரும் அவருக்கு உபசமாரம் பண்ணிட்டார். எல்லாம் ஆச்சு. அதுக்கப்புறம் பழையதான ஒரு ஞாபகம் வந்துட்டு இருக்க, அந்த பெண்ணு காலமாயிட்டா, மனுஷ பெண்ணும் காலமாயிட்டா, நரவன் என்ன பண்ணினார், தன்னுடைய யோக சக்தியினால அதெல்லாம் வந்துடுத்து இருக்கு. வைகுண்ட லோகத்துக்கு போறார், இத்தனை கதையும் வைகுண்டத்துல மகாலட்சுமி பார்த்து விட்டார். ஏண்டார், அந்த மகாலட்சுமிக்கு இந்த மாயில இவர் அவசப்படுறாருன்னு தெரியும். ஓஹோ, இவர் தானே நாரதர் எதிர்க்க வந்தா, நம்ம ஏதாவது கேட்டு தொலைச்சு அதுக்கப்புறம் விவகாரம் என்ன, அவர் வெக்கப்பட்டு நமக்கும் தெரிஞ்சு போயிட்டு தானே, இனிமேல நம்மள பாக்குறதுக்கே வெக்கப்படுவார். இப்ப வந்து அவர் என்ன நினைச்சிட்டு இருக்கார், எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கார், எனக்கும் தெரியும் வார்த்தையே என்ன, சில சமயத்துல பேசுற வார்த்தை தவறி வந்துடும், பெட்டர் என்னடா அங்கிருந்து கிளம்பி உள்ள போயிட்டாரோ. மகாலட்சுமி தாயா, நாரதர் பார்த்தார், மகாவிஷ்ணு கேட்ட, இத்தனாலாம் இப்படி நடந்துக்கலையே மகாலட்சுமி தாயா, என்னிடத்துல கௌரவமா இருந்து என்று உள்ள வந்து என்ன ஆச்சு, என்ன விசேஷம் எல்லாத்தையும் கேட்டு, எனக்கு என்ன வேணும்னு கேட்டு அத்தனையும் பண்ணுவாள, அம்மா என்னால இப்படி கோவிச்சுட்டு இருக்காளே, என்ன பார்த்ததுமே ஓடி போயிட்டாளே உள்ள அப்படின்னு மகாவிஷ்ணு பார்த்தோம்னா சும்மா இருப்பார. அதெல்லாம் ஒரு சமயம் அப்ப உன்னிடத்துல ஏதோ தோஷம் இருக்கா போல இருக்கு, இவருக்கு தெரியும் ஒண்ணுல தோஷம் இல்லாம இப்படியே நடக்குமா அப்படின்னு, இவரும் எல்லாம் மறந்து போயிட்டார், ஒண்ணும் தெரியல. ஓஹோ அப்படியா அப்படின்னு நினைச்சுட்டு என்ன பண்ணார், எனக்கு ஒண்ணும் தெரியலையே, என்ன தோஷமும் தெரியலையே, என்ன கொஞ்சம் காப்பாத்தணும் நீங்க, அப்படியா ஒண்ணும் கவலைப்படாதீங்க அப்படின்னு வைகுண்டம் இருக்கக்கூடிய விமானத்தை எடுத்திருந்தார். இந்த மகாவிஷ்ணு நான் இவருக்கு மட்டும் ஞாபகப்படுத்தணும் அப்படிங்கிறத நேரம் என்ன பண்ணார் தெரியுமா, அந்த விமானத்துல ஏற்கனவே மகாவிஷ்ணு நாரதம் அத்தியுதமாக அங்கிருந்து கான்யகுப்த தேசத்துக்கு வர, அந்த கான்யகுப்த தேசத்துல ஒரு பெரிய சரஸ்து இருக்கு, அந்த குளத்துல நீங்க ஸ்நானம் பண்ணுங்கோ அப்படின்றார் இவர். சரி, ஏதோ மகாவிஷ்ணு சொல்றார், பழைய ஞானத்துல ரொம்ப பெரியவரும் இல்லையோ, அவரை தானே நினைச்சுட்டு இருக்கோம், சர்வதா சர்வ காலம் நாராயண ஸ்மரணத்தவர் ஒன்றும் இல்லை, ஆகையால் என்ன பண்ணார்னா அப்படி ஸ்நானம் சொன்னபடி ஸ்நானம் பண்ணார். மர ஊதிய கையில வாங்கிட்டார் மகாவிஷ்ணு, அவருக்கு இருக்கக்கூடிய வீணைய கையில வாங்கிட்டார், இனிமேல ஸ்நானம் வீணையோடு இப்படி ஸ்நானம் பண்ண முடியும், சரின்னு வாங்கிட்டார். இவர் போய் ஸ்நானம் பண்ணினார், ஸ்நானம் பண்ணி எழுந்துட்டா கரையில் மகாவிஷ்ணு காணும், எந்த பிள்ளைகள் வந்தோம் அந்த பிள்ளையும் காணும், அந்த பார்த்துட்ட அழகான பட்டுக்குழையோட பெண் வேஷத்துல நிக்கிறார் அவர். என்ன யா பண்றது விவகாரம், நான் என்ன பேர் எனக்கு, என்ன யாரு, அம்மா யாரு, அப்பா யாரு, ஏன் இங்க வந்து மகாவிஷ்ணுங்கிற விவகாரம் கூட மறந்து போயிட்ட, இப்படி இது வந்து ஏகாந்தமா மனசு கவலைப்பட்டுட்டே இருக்கார். கவலைப்பட்டுட்டே இருக்கிற காலத்துல மகாவிஷ்ணு விடுவாரா, அங்கிருந்து ஒரு அரசன் அனுப்பிச்சுட்டார் தாளத்வஜர்னு பேர் அவருக்கு. ஏன்னா இவர் வீணை மீட்டே இருக்கார், வீணைக்கு சங்கீதத்துக்கு வெறும் இது மட்டும் ராகம் மட்டும் போறாது, தாளம் ஒண்ணு வேணும், ஆகையால் இவருக்கு தகுந்ததான ஒரு ஆளை அனுப்பணும் அப்படின்னு தாளத்வஜர்னு ஒரு ராஜாவை அனுப்பினார். வந்த அழகான ஒரு உருவம், நல்ல எவ்வளத்தில் இருக்கக்கூடியதான ஸ்திரீ, அழகா பாடிட்டு இருக்கா, இனிமையா பேசிட்டு இருக்கார் இந்த நாரதர். இவரை பார்த்தார், அவருக்கு ஒரு சந்தோஷம் வந்தது, என்ன பண்ணின, இந்த நாரதர் பெண் வேஷத்தில் இருக்கக்கூடியதான நாரதரை அந்த தாளத்வஜர் கல்யாணம் பண்ணிட்டார். அதுக்கப்புறம் அம்மா உன்னுடைய பேர் என்னன்னு கேட்டார், என்ன பேரு சொல்வார் இவருக்கு, அம்மா எனக்கு சௌபாகிய சுந்தரின்னு பேருன்னார். யார் அம்மா யார் அப்பா தெரியாது, நான் இங்க இருக்கேன் அவ்வளவுதான். இவ ரெண்டு பேருக்கு விவாகம் நடந்து அவ ஒரு 25-30 வருஷம் கொடுத்த நடத்தினாராம், வருஷத்துக்கு பிரசூத அனுவத்சரம், ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒரு குழந்தை, 12 பசங்கள் அவளுக்கு பிறந்தாடா. இப்படி பிறந்த பிறகு ஒரு நாளைக்கு இவருக்கு பழைய ஸ்மிருதி வந்தாச்சு. அடாடாடா, நான் யாரு, நாரதர்னா, நான் என்ன இது, பிரம்மச்சாரியின் நினைச்சேனே, ரொம்ப கர்வமா இருந்தது. லோகத்துல எத்தனையோ பேர் இந்த காமத்துல மாட்டிட்டு இருக்காளே, அவளெல்லாம் பார்த்து எத்தனை நாள் நான் கவலைப்பட்டிருக்கேன், எத்தனை நாள் சிரிச்சிருக்கேன். ஒரு மனுஷனுக்கு இந்த அளவுக்கு கூட ஒரு இது இருக்காதா? யாரையாவே பார்த்து விவாகம்னு பண்ணிட்டு சம்சாரத்துல மாட்டிட்டு இப்படி எல்லாம் கவலைப்படுறானே அப்படின்னு எனக்கு இந்த மனுஷாலை கண்டா ரொம்ப குறைச்சலான ஒரு எண்ணம் இருந்தது. இப்ப நானே மாட்டிட்டேனே, சம்சாரத்துல ஒரு பையனா, ரெண்டு பையனா, 12 பையன், இவனை பார்த்துக்கணுமா, அவனை பார்த்துக்கணுமா அப்படின்னு கவலைப்பட்டேனே, என்னால ஒண்ணும் பண்ண முடியலே, நானும் மாட்டிட்டேன். ஆகையால் என்னடா விவகாரம், இன்னார் வசதி அன்னார் தாழ்த்தின்னு நடக்கப்படாது. எந்த சமயத்துல என்னாமா மகாமாயா பிரபாவேன சம்சாரஸ்தி காரணா, இந்த மகாமாயா பிரபாவத்தினால்தான் சம்சாரத்துல மாட்டிக்கிறோம், முழிக்கிறோம், என்ன பண்றதுன்னு தெரியாது அவசப்பட்டு இருக்கோம் அப்படின்னு நினைச்சிட்டு உணர்ந்து அப்ப மகாவிஷ்ணுவர் தியானம் பண்ணினாரா. தியானம் பண்ணும் பொழுது அந்த அம்மாக்கு இருக்கிற இடத்துல ஏகாதம் ஒரு பிராமணன் வந்தார், வயதான ஒரு பிராமணன் வந்தார். பிராமணன் வந்து என்ன பண்ண, அம்மா ஏன் இப்படி மனது கவலைப்படுறேன், அனாவசியமாக கவலைப்படுறேல, கவலைப்பட்டதுனால காரியமாகுமா, பகவான் நினைச்சா தான் காரியமாகும், முயற்சி நீங்க பண்ணுங்க, பகவான் மேல விட்டுருங்க, குரு கர்மத்மாத்வம் பூர்வை பூர்வதரம் கிருதம், முன்னால இருந்தவாழ என்ன பண்ணினாலும் அதை பண்ணுங்க, உங்க வம்சத்துல என்ன வருதோ, என்ன சம்பிரதாயம் வருதோ, எனக்கு சம்பிரதாயம் தெரியாது, ஒண்ணும் தெரியாது அப்படிங்கிறடா, ஏதோ ஒரு குருவை போய் கேளுங்க, அவர் சொன்ன மாதிரி பண்ணுங்க, அப்ப உங்களுக்கு சரியாகும் அப்படின்னு சொன்ன. அப்பா குலகுருவை கேட்கும் பொழுது ஒண்ணு கவலைப்படாதீங்களோட அம்பாளுடைய மந்திரத்தை சொல்ற, ஏகாட்சரி புவனேஸ்வரி அப்படின்னு ஹகார ரேகாரமா இருக்க கூடியதான அந்த பீஜத்தை சொல்லி அந்த அம்மா அவர் ரொம்ப சந்தோஷப்படுத்தின. அதுக்கப்புறம் அந்த நாரதன் பெண்ணா குலத்த சுந்தரி, சௌபாகிய சுந்தரின்னு பேரு. அந்த அம்மா நேர இங்க பக்கத்துல இருக்கக்கூடிய நான் குளத்துல ஸ்நானம் பண்றா போல ஸ்நானம் பண்ணினேன். அன்னைக்குன்னு பார்த்தா என்னாச்சு தெரியுமா, அங்க கரையில மரவரியும் வேடையை வச்சுட்டு என்னேரம் ஸ்நானம் பண்றதையா, நான் எவ்வளவு நேரம் காதல் இருக்கிறதுங்கிற விவகாரம் போடுங்க, என்ன ஏதோ போன ஸ்நானம் பண்ண சீக்கிரமா குடிச்சிருந்தோம், தீர்க்க ஸ்நாயமித்த புதி, மனுஷன் நிறைய நேரம் ஸ்நானம் பண்ணும், சீக்கிரமா சாப்பிடணும், சில பேர் சாப்பிட்டா ஒரு இதுவும் சாப்பிடுவான், ஒருத்தருங்க மோர் வரைக்கும் வந்திருக்கோம், எல்லாரும் அந்த லைன்ல இருக்கிறனால காத்துட்டு இருக்கா, இவர் இன்னும் சாம்பார் சாதத்துல குழம்பிட்டே இருக்க, ஒரு ஒரு வேகமா சாப்பிடணும், பழைய நாள்ல அப்படி ஒன்னா இருப்பான், ஒன்னா சாப்பிடணும், ஒன்னா எழுந்துக்கணுங்கிற ஒரு திட்டம், இப்பதான் அவன் அவங்க இஷ்டமா சாப்பிடறான், முதலே என்ன சாப்பிடணும், அதுல விவகாரங்கள்லாம் போச்சிருப்ப, ஆனா விவகாரம் என்னன்னு இப்படி ஒன்னா சாப்பிடணும், பரிமாறவாட ஒரே மாதிரி இருக்கும், ஒருத்தர் சாம்பார் கேட்க, ஒருத்தர் மோர் கேட்க, ஒருத்தர் வேற ஏதாவது பச்சடி கேட்க, எதை எடுப்பா மாமி சொல்லுங்க பாக்கலாம், விவகாரம் இப்படி எல்லாம் பழைய நாள்ல இருந்தது. இந்நேரம் ஸ்நானம் பண்ணா எப்படி காலெல்லாம் வலிக்கிறது, இவ்வாதி நேரம் பார்த்தா எழுந்து பார்த்தா நாரதர் வேஷத்துல நிற்கிறார் இவர், அந்த ஸ்ரீ வேஷத்துல ஸ்ரீ வேஷமானது கலந்து போச்சு. அப்புறம் அந்த மகாவிஷ்ணு சொல்லி, என்ன சமிக்கணும் சமிக்கணும், நான் என்னமோ நினைச்சேன், இப்படி உலகத்துல இருக்கிறவாள்லாம் ஏமாந்து போறாளே, அவளுக்கு இந்திரி இருக்கிறது இல்லை என்ன, இப்பதான் தெரிஞ்சன பலவான் இந்திரிய கிராம வித்வம்சம் அப்படி கர்ஷதி, உங்க படிப்பு வேற அனுஷ்டானம் இருந்தாதான் இந்திரியத்தை ஜெயிக்க முடியும், மனுஷால தன்னுடைய தன்னை தான் ஜெயிக்கணும், என்ன அதுக்கு உங்களுக்கு அனுஷ்டானம் வேணும், பிராணாயமம் பண்ணணும், உண்மைய சொல்லடா, எப்பொழுது நிச்சயகர்மா பண்ணிட்டு இருக்கணும், உங்க மனசுல மந்திரம் ஓடிட்டே இருக்கணும், குருபக்தி இருக்கணும், இவைகள் இருந்தா தான் உங்களை ஜெயிக்க முடியுமே தவிர, வெறும் படிப்புனால ஒண்ணு, படிப்பு வேண்டியதான், சாஸ்திரங்கள் வேண்டியது, வேதங்க வேதாத்தியம் பண்ணணும், ஆனா அனுஷ்டானம் அதை விட ரொம்ப முக்கியம், அந்த சர்வதா சர்வகாலமும் அனுஷ்டான சித்தனா இருக்கணும் அப்படின்னு உபதேசம் பண்ணி, அதுக்கப்புறம் மகாவிஷ்ணு சொன்னாங்க, மகாநாய பத்தி கேட்டே ஒரு மனுஷனுக்கு இன்பமோ துன்பமோ அவருடைய கர்மாவனால வருது, ஜென்மாந்திரத்துல பண்ணின கர்மாவனால போக கர்மவசாதேதி தத்ரைவ பிரதியாதிதா, அந்த கர்மா போனது முடிஞ்சு போறது, நாத்ரசோ கஸ்து கர்த்தவ்ய, இங்க கவலைப்படாதீங்க, 30 வருஷம் பகவான் நாமாவை மறந்தேன், என்ன ஆச்சு தெரியுமா? தினந்தோறும் விடாம எப்பொழுதும் நாராயண நாராயண சொல்லிட்டு இருந்த நீங்க சம்சார பாழு கணத்துல விழுந்து குழந்தைகளை பெத்துண்டு அவளுக்கு என்ன எது வேணுமோ எப்ப வேணுமோ அதை கவனிச்சுண்டு தன்னை மறந்து இப்படின்னு ஆயிடுது. அந்த பகவத் அனுகிரகத்தினாலதானே மறுபடியும் கிடைக்கும். அப்படின்னு சொல்லி விசேஷமாக என்ன பண்ற 80 வயசு வரைக்கும் நான் எப்படி எப்படி சுத்துட்டே இருந்தேன், இப்பத்தானே உங்களை பார்த்தேன், இதுக்காக நான் 80 வயசு முன்னால பிறந்திருக்க முடியுமா? அப்படியெல்லாம் நடக்காது. அவனுக்கு எப்பப்ப பகவத் அனுகிரகம் கிடைக்கிறதோ அப்பத்தான் குரு கிடைப்பார். அப்பதான் அவர் முகத்துல இருந்து அந்த வார்த்தை வரும், அந்த வார்த்தை தான் தெக்கும். 100 தடவை இது பண்ணுங்க அது பண்ணுங்க அம்மா அப்பா சொல்லியிருப்பார், படிக்க மாட்டோம். அந்த ஒரு வார்த்தை அதே மாற்றம் அப்படின்னு மகாமாயா பிரபாவேனா சொன்னே இப்படி மாயையில நீங்க மாட்டிட்டு இருக்கேன். அந்த மாயையானது தாண்டி போகணுங்கிறதுனால உங்களுக்கு மாயா பீஜம் உபதேசம் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு விசேஷமாக அந்த மாயா பீஜத்துடைய மந்திரத்தை சொல்லி அனுகிரகம் பண்ணி அதுக்கப்புறம் நீ கேட்டீரே அப்படின்னு சொன்னதே நாரதர் பார்த்தாரு. இத்தனை நாள் நான் வெக்கப்பட்டு இருக்கணும், இது மேல வெக்கம் போயிட்டு எனக்கு ஏன்டா மிஸ்டேக் இல்லைன்ட்டு எழுதியோ அப்படின்னு எல்லா நல்ல வம்சத்துல இருக்கேன், நல்ல லோக குருவா இருந்துட்டு இருக்கேன், உங்களுக்கு நமஸ்காரம் பண்றேன்னா விசேஷமா ஒண்ணு சொல்லுங்க. என்னடா இந்த மகாமாயை என்கிட்ட கிட்ட வராம பண்ணுதோ இன்னொரு அவ்வளவுதான் பிரார்த்திக்க முடியும், வேற ஒண்ணும் நமஸ்காரம் பண்ணினாதான் உங்களால முடியும் அப்படின்னு சொல்லி விசேஷமாக அனுகிரகம் பண்ணி அதற்கு பிறகு அம்பாள் பண்ணியிருந்தான லீலைகள் அநேக லீலைகள் இப்ப இன்னொன்னு சொல்ற பாருங்க அப்படின்னு ஆரம்பிச்சு அடுத்ததாக ஒரு காலத்துல சும்பன் நிசும்பன் ரெண்டு ராட்சதால இருந்தா அவ என்ன பண்ணினா தெரியுமா? உலகத்தை அவ கண்ட்ரோல் கொண்டு இந்த பூலோகத்தை மட்டும் இல்ல மூலகத்தையும் இந்த லோகத்துல கொண்டு வந்தா விஜயந்தியதா மத்தியா மனுஷியால் எப்படி லோகத்துல திண்டாடுறாளோ அப்படி தேவதைகளையும் திண்டாடும்படி பண்ணிவிட்டா எதை அப்படி இருக்கிற காலத்துல தேவதைகள்லாம் பார்த்தாடா அடாடா நமக்கு இவ்வளவு ஒரு கட்டம் வந்துருத்தே சொர்க்க சுத்தம் இருக்கும் பொழுது எல்லாத்தையும் மறந்தோம். அங்கே சொர்க்க சுத்தத்திலேயே கல்பவட்சம் காமதேனும் எது வேணும்னாலும் கிடைக்கிறது, எது எப்ப வேணும்னாலும் கேட்கிறோம், அதெல்லாம் அனுபவிச்சுட்டு எல்லாமே சிம்பிளா சுலபமா கிடைக்கிறப்ப மனுஷனுக்கு சோகம் இல்லை. சோகம் இல்லைன்னா வைராக்கியம் இல்லை, வைராக்கியம் இல்லைன்னா பகவான் நினைக்கிறது இல்லை. இப்படி என்ன போயிடுது நம்ம வாழ்க்கையெல்லாம் இப்படி வீணா போயிடுது. இப்பதான் நம்ம கஷ்டம் வந்தப்போ பொருத்தத்தை முடியல, சுகம் வரும்பொழுது டைம் போறது தெரியல, கட்டம் வரப்ப பொறுத்துக்க முடியலையே என்ன பண்றது, ரொம்ப சிரமமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு முன்னால கட்டம் வந்தப்ப என்ன நினைச்சோம் அப்படின்னு அம்பாள்னா அப்ப மகிஷாசுரவத சந்தர்ப்பத்திலயோ அதுக்கு முன்னால மதுபெய்த வந்து இந்த பண்ணின சந்தர்ப்பத்திலயோ நமக்கு அம்மா காப்பாத்தினா அந்த அம்மாவை நினைக்கவில்லை. மகாதேவி சிவா பரமேஸ்வருடைய அஜகரே பிரகிருதி மூல பிரகிருதி உலகத்துக்கெல்லாம் உண்டு பண்ணக்கூடியதான தெய்வம் அப்படிப்பட்டதான பரம மங்களமான சுரம் அம்மா உங்களுக்கு நமஸ்காரம். துர்காயை துர்காபாதாயை சாராயை சர்வகாரிண்யை சாத்தியை ததைவ கிருஷ்ணாயை தூராயை ததம் நமஹ. துர்கா மனசுக்கு கட்டம் வந்தா போக்குறவள் துர்கபாதாயை, துர்கத்தை அக்கறை கொண்டு வந்து சேர்ப்பாளாம். துன்பத்தினுடைய அக்கறைக்கு, துன்ப சமுத்திரத்துக்கு அக்கறை நம்மளை விட்டுருவா. சாராயை உலகத்தில் இருக்க எல்லா பதார்த்தங்களுக்கும் சாரமானவள், சாத்தியை நல்ல புகழ கொடுக்கிறவள், கிருஷ்ணாயை தூம்ராயை சததம் நமஹ, யாதேவி சர்வபூதேஷு விட்டுமாயே திஜந்திகா அப்படின்னு. உங்களை தான் விட்டுமாயாங்கிற, உங்களை தான் சேதனாங்கிற, உங்களை தான் புத்திங்கிற, உங்களை தான் தூக்கங்கிற. தூக்கமும் மனுஷனுக்கு வேண்டியதான். பசி பசி உருவமாகும், சாயையா இருட்டா அவுத்தாங்கள் தான் இருக்கு, சக்தியாவும் இருக்கு, திருஷ்ணாவா இருக்கு, சாந்தி பொறுமையா இருக்கு, ஜாதி சுரூபமா இருக்கு, வெக்கமா இருக்கு, மனசுல சாந்திய கொடுக்கிறவளா இருக்கேன், மனசுல எல்லோருக்கும் நல்ல காரியத்துல சிரத்தையை கொடுக்கிறவளா இருந்திருக்கேன், காந்தி பிரகாசத்தை கொடுக்கிறேன், லட்சுமி ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறேன், விருத்தி செய்யக்கூடியதான தொழில் அவனுக்கு ஒரு தொழிலை கொடுக்கிறேன், ஸ்மிருதி அந்த ஞாபக சக்தி மறதி இந்த ரெண்டும் பகவத் அனுகிறார். மத்த ஸ்மிருதி ஞானம் அப்போகன்ற, கையில வலி வந்ததுன்னா அந்த வலி ஞாபகம் மறக்காம இருந்ததுன்னா வலிச்சுட்டே இருக்கும், அதை நீங்க மறந்தது பத்தியில அது ஒரு பெரிய ஐஸ்வர்யம். விவகாரம் இருக்க ஸ்மிருதி தயா துஷ்டி யாதேவி சர்வரூபம் சர்வபூதேஷு மாத்ருபேண சம்மிதா அப்படின்னு, மாத்ருபம்னா அம்மா ரூபமா இருந்துட்டு இருக்கேன். அதே போல கலெக்ட் பண்ணி இதற்கு இது வரைக்கும் இது வரைக்கும் இவாளுக்கு அப்படின்னு பிரிச்சு வைக்கக்கூடியதான ஸ்வரூபம் மாதா பிரமாதா அப்படி இருக்கேன். யாதேவி சர்வபூதேஷு பிராந்த ரூபேண சம்ஸ்திதா, இத்தனை உருவங்களா நீங்க தான் இருக்கணுமா. இந்திரியாடாம திட்டாத்ரி பூதானாம் சாக்கிலேஷுயா, மனுஷியாள் இருக்க கூடியதான புலன்கள் எல்லாம் கட்டி காப்பாத்திருக்கேன் நமோ நம அப்படின்னு பலவிதமாக ஸ்தோத்திரம் பண்ணின. கஷ்டப்படுறதுக்கு தானே தெரியும்னு நாமெல்லாம் ஆனந்தமா உட்காந்து பேங்க் உட்காந்து அவ ஸ்தோத்திரம் பண்ணான் அப்படின்னு, அவன் கஷ்டப்பட்டு அடி வாங்கிட்டு ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கான். சந்தோஷப்பட்டாளா அம்பாள் பிரத்யட்சமான கேட்டாளா, யார ஸ்தோத்திரம் பண்ண தூயவே அத்திரக்கா, நீங்க சொன்ன நீங்க சாத்திர ரூபமா இருக்க, ஜாதி ரூபமா இருக்க, வந்த வெக்க ரூபமா இருக்க, சாத்திர ரூபம் சக்தி ரூபமா இருக்க, நீங்க இன்னாருன்னு தெரியலையே, யார ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னாலும், அப்ப ஓஹோ உங்களை தான் ஸ்தோத்திரம் பண்றேன் நமஸ்காரம் பண்ணும் பொழுது சரணாகதி பண்ணவனால ரொம்ப அபிமானம் உள்ளவனும் அப்படியும். அப்ப அந்த அம்மா என்ன பண்ணினானா, அந்த அம்மா சரீரத்திலிருந்து சரீரமோ சொன்னா அம்பாளுடைய சரீரத்திலிருந்து இன்னொரு அம்பாள் வந்தாலும் அந்த வெளியில வந்து அந்த அம்பாளுக்கு கௌசிக்கின்னு பேரு, பழைய ஒரு சரீரம் வந்து அதுக்கு காளின்னு பேரு, இந்த ரெண்டு பேரா சேர்ந்து வந்திருக்கா. இந்த காளிக்கு தான் சாமுண்டான ஒரு பேரு, இந்த கௌசிகிங்கிற பேரு தான் மகாலட்சுமியா வந்து மேல வரப்போறோம். இப்படி ஒரு சரித்திரம் மகாசரஸ்வதியா வரப்போற, இப்படி ரெண்டு ஸ்வரூபம், இப்படி கௌசிக்கா நான் இருந்து அந்த மிச்சம் இருக்கக்கூடியதான சரீரம் காளின்னாச்சு. இப்படி இந்த சரீரம் வர காலத்துல சண்டை முண்டா இந்த அழகான ஒரு உருவத்தை பார்த்தாளா, இந்த ஸ்வரூபம் இந்த பூலோகம் முழுக்க வளர்த்தானே இருக்கு. இன்ஃபர்மேஷன் அங்கே போயிடுது, சிஐடி எல்லாம் ரொம்ப பவர்ஃபுல் பீப்புள், எங்க எது நடக்கிறதோ டக்குனு தெரிஞ்சு போயிடுது. அங்கிருந்து ஓடி வந்து பார்த்தாலும் ஆடாடா இது திவ்யமான ஒரு ஸ்வரூபம் பார்த்தாள், நேரா கொண்டு போய் சும்மா நிட்ட போய் சொல்லிவிட்டாளா, ஸ்ரீரத்னமே கல்யாணி திருக்கியதே, உலகத்தில் இருக்கக்கூடியதான வேலை மிகுந்ததான பொருள்களை நீங்க தான் வச்சிருக்கேன். உமாட்ட ஐராவதம் இருக்கு, உமாட்ட பாரஜாதம் இருக்கு, உமாட்ட மகாபத்வம் இருக்கு, உமாட்ட கிண்டல் கிண்ணிங்கிற ஒரு மாலை இருக்கு, உமாட்ட உத்ராந்தி தான் ஒரு சக்தி இருக்கு, அத்தனையும் தேவலோகத்துல அடிச்சு வாங்கிட்டு வந்துட்டு இங்க உலகத்துல பூலகத்திலையும் அழகான ஒரு பெண்மணி இருக்காளே இது உமக்குத்தானே தெரிந்தது, ஸ்ரீரத்னமே கல்யாணி திருக்கியதே அப்படின்னு ராஜாவுக்கு ஏற்றி விட்டான். சொல்லணுமே முதல்லயே என்ன பண்றது, என்ன முதல்லயே குரங்கு, அதுக்கு மேல வேற கொஞ்சம் குடி வேற சாப்பிட்டு தேவை வேற கொட்டிட்டு சொல்லணுமா விவகாரம் முழுக்க. இவர் என்ன பண்ணினா, வேற வழி இல்ல, நேரம் ஒரு தூதன் அனுப்பிச்சாரா, யார் சுக்ரீவன் பேரு, ராமாயணத்துல ஒரு சுக்ரீவன் நினைக்கப்படாது, இவன் வேற இந்த தூதன் அனுப்பிச்சார். அங்க என்ன சொல்றார், இதுக்கே இதமக்தவ்யா சாகத்வாவத தர்மமா, இப்படி எல்லாம் சொல்லணும், அது என்ன சொன்னான்னு தெரியாது, இப்படி சொல்லப்பா எப்படி என்ன எப்படியாவது அவள் கல்யாணம் பண்ணிக்கிறா போல நீ பேசணும் அப்படி எனக்கு சொல்லணும்னா
இதை சொல்லணுமா? இவன் அங்கே போய் அம்பாள்கிட்ட சொன்னார், இது பண்ணுக்காது பணம் மூலோகத்துல திரைலோக்கியத்துல அதிபதியா இருக்கிறவா இவன், ரெண்டு பேரு தான், சும்பரியாவது கல்யாணம் பண்ணிக்கோ, சும்பரியாவது கல்யாணம் பண்ணிக்கோ, விசேஷம் இல்லை வேற ஒண்ணும் இல்லை, நீங்க தப்பிச்சுன்னு எங்கேயும் ஓட முடியாது, அவர்கிட்ட எல்லா இந்திரன் உட்பட எல்லாரும் ஜெயிச்சார் அவர் அப்படின்னு அவரை கல்யாணம் சௌக்கியமா இருக்கலாம் இப்படி எல்லாம் பேசினாலாம் அவள் எல்லாத்தையும் பொறுமையா கேட்டார். அப்ப இந்த சும்பரியோ நிசும்பனையோ இவருக்கு அப்பா தாத்தாவையோ பிறக வச்சது நான் தான், எங்கிட்ட இருந்து அனாவசியமா இப்படி பேசுறீங்களே, நீங்க கொஞ்சம் தெரியாம பேசுறீங்களப்பா அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில பேசி முடிச்ச பிறகு ஒரு வார்த்தை சொன்னாலாம், சத்தியமும் தொம்பையா நாத்திர வித்யா கிஞ்சித்வயோதிதம், அழகா பேசினேள், நீங்க பேசினது ஒன்றும் போய் பேசல, அழகா பேசிருக்கேன், திரைலோக்கியாதிபதி சும்பா விசும்பத்தாபி தாத்ரகா, மூலத்துக்கு அதிபதி சும்பன் விசும்பனும் அதே மாதிரி தான். ஆனா என்ன பண்ணேன், நான் ஒரு காலத்துல ஒரு பிரதிஜை பண்ணிருக்கேன், என்ன பிரதிஜை தெரியுமா, யோமாம் செய்கிற சங்கிராமே யோமே தர்ப்பம் யோகதி யோமே பிரதிபலோ லோகே சமே பர்த்தா பிரபிஷ்யதி அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். ஒவ்வொரு பெண்ணுக்கும் என் நாட்டுக்காரர் இப்படி இருக்கணும்னு ஒரு மனசுல கற்பனை இருக்க வேண்டாமா, உங்க ஆட்டுக்காரர் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறேன். அம்மா கேட்டா எனக்கு என்ன தெரியும், நீ இப்படிதான் நினைச்சு பாத்தியா அப்பாவை கல்யாணம் பண்ணிக்கிறோம் கேட்டு இருக்கிறோம், தெரியும் என்ன விவகாரம் என்னது அந்ததுன்னு தெரியலையே, இப்படி விவகாரம் ஏதோ ஒரு கற்பனை, நான் என்ன தெரியல, முன்னாலே இப்படி ஒரு தீர்மானம் பண்ணிருந்தேன், ஒரு பிரதிஜை பண்ணிருக்கேன், யோமாம் ஜெயதி சங்கிராமே என்னோட யார் குத்து சண்டை போடுவானோ, யோமே தர்ப்பம் எப்போகதி என்ன யார் ஜெயிப்பானோ, கீழே விழுந்து என்ன விதிச்சு யார் வரானோ அவனைதான் கல்யாணம் பண்ணிருப்பேன், யோமே பிரதிபல்லோகே எனக்கு சமானமா இருக்கணும், அப்படி இருந்தவன் தான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னாக்கேன் கத்துட்டு இருக்கேன் அப்படின்னாலும் என்ன பண்றது, நான் இதெல்லாம் நினைச்ச பாக்கல சார், என்னோட குத்து சண்டை போட்டு ஜெயிக்கணும்னா கல்யாணம் பண்ணிக்கணும் நினைச்சேன், இப்போ இப்ப என்ன பண்றது, நான் அவன் சொன்ன நம்ம இப்படி எல்லாம் பண்ணாதீங்கோ, பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கள், திவ்யமங்கலமான ஒரு சுரூபமா இருக்கள், இப்படிப்பட்டதான் உங்களோட குத்து சண்டை போட்டு ஜெயிக்கிறதா, நடக்காத காரியம் வேண்டாம், ரிஷுபன் ரொம்ப பெரியவன் கொடூரமானவன், சும்பன் அதை விட மோகம், வேண்டாம் வேண்டாம், கேட்டாக கௌரவமாக பல கூந்தல் குடிச்சுட்டு இழுத்துட்டு போறா போற அளவுக்கு பண்ணாதுன்னு சொன்னீங்க வேண்டாம்னு சொல்லி பார்த்தா, இந்த அம்மா என்ன சொன்னா தெரியுமோ, உனக்கு நகன் தெரியல இப்படிதான் கவலைப்படுவேன், கிங்கரோ பிரதிஜாமே எதனாலோ சித்தாபுரா பாரு ரைட்டு தான், ஆனா முன்னாலே நான் பிராமிஸ் பண்ணிவிட்டேனே, ஒரு டெசிஷன் எடுத்துட்டேனே, இப்ப மாத்த முடியாது, என்ன குத்து சண்டை போடுறதுக்கு யார் வராளோ அவளை ஜெயிச்சு அவளை தான் கல்யாணம் பண்ணப்பேன், என்ன ஜெயிச்சவங்க தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு வேணும்னா உங்க ராஜா கிட்ட போய் சொல்லுன்னா என்ன பண்ணுவாப்பா, அவன் போய் சொல்றான் ராஜா பார்த்தார் இது சரியான காரியம் இல்ல அப்படின்னு என்ன பண்ணா, நேர யுத்தத்துக்கு வருவானா, முதல்ல என்ன சைத்தியத்தை அனுப்பிச்சா, தூமரல் ஓச்சுமன்னு ஒருத்தான், அந்த பேரே பார்க்க அவனுடைய கண்கள் எப்படின்னு போக மாதிரி இருக்கான், கண்ணுல இருந்து போக வந்துட்டே இருக்கான், அப்படிப்பட்டதான தூம்ரலோச்சனன் அவன் அனுப்பிச்சார், அவர் என்ன பண்ண, ஹே தூம்ரலோச்சனா சுத்ரோத்வம் ஸ்வசைன்ய பரிபாரிதா, 60,000 சைன்யங்களோட இப்ப முட்டாள்னு தெரியல அங்க இருக்கிறது ஒரு பெண்மணி, அவளை ஜெயிக்கிறதுக்காக 60,000 சைன்யங்களோட ராட்சசன் அனுப்பிச்சிருக்கான், இதை பண்றது தமா தாமா நயபலா துட்டா அப்படின்னு சொன்னார், கேட்டாக்கா கடை வீக்குவல தலையை கூந்தல் முடிச்சு தரதலன்னு விழுதுன்னு வா அப்படின்னு அனுப்புற, இவன் கிட்ட போனா அம்பாட்ட பேசினா, நீங்க வந்திருக்கோ வாங்கோ வாங்கோ சொன்னா வரல, நான் முடிச்சுட்டு எழுதுனு போவேன், பலாத்காரமா எழுதுன்னு போறேன் கிட்ட வந்தான் அப்படின்னு கும்முனு சொன்னாலாம், அவ்வளவுதான் ரெட்டாப்பணம், அவன் இருக்கிற இடம் இல்ல, அத்தனை பேர்கள் மச்சு என்ன, நம்ம சரீரத்தில் இருக்கக்கூடியதான பிராணமோ மனசோ புலன்களோ அல்லது இந்த சரீரமோ எல்லாம் அம்மாவுடைய அனுகிரகத்தினால வந்தது, அதனாலதான் இந்த கும்முங்கிறது கவசம் திரமனு பேரு, இந்த கும்புங்கிறது நம்மளை காப்பாற்றணும் கவசாயம் அப்படிங்கிறது, நமக்கு தெரியாம ஏதோ கும்புங்கிறோம், கும்புங்கிறது காப்பாற்றணுங்கிற விவகாரம் தெரியல,
அப்படி அந்த ஹூங்காரன் சொன்னதுமே அழிஞ்சு போயிட்டார். சத்துருக்கள்லாம் ஓடிய போயிட்டாளா. பதம் சுருத்வாத மதுரம் தேவியா நிகதம் தூம்ரலோச்சனம். அடுத்தது சும்பன் பார்த்தா, என்னடா இது 60,000 சைன்யத்தோடு இவர் அனுப்பிச்சிருக்கே, கொண்டுட்டாளே அம்பாள் ஒன்று பலன் சைதம் கிருத்னம் தேவியா கேசரி நந்ததா ஆக்ஞாபயா மாசகதௌ சண்டமுண்டௌ மகாதுரௌ. எந்த சண்டனும் உண்டனோ இந்த அம்மா அவன் பார்த்து இருக்க சொன்னாலோ அவளையும் அனுப்பிச்சுட்டான், போயிட்டு வா அப்படின்னு. இப்படி இவ அனுப்பிச்சதுமே என்ன பண்ணிட்ட, காலே கராள வதனா துர்தர்ஷக நோஜ்வலா உத்தாயத மகா சிம் ஹம் தேவி சண்டமதாவதா. காளி மாதா முன்னாலேயே சொல்லிருக்கேன், காளி மாதா வேறு கௌசிகி மாதா வேறு. காளி மாதா இந்த அம்மா என்ன பண்ணினா, சண்டனையும் முண்டனையும் கத்தியால கொண்டு விட்டாளாம். உத்தாயத மகா சிம் ஹம் தேவி சண்டமதாவதா. அடுத்த க்ஷணம் எஸ்மா சண்டஞ்ச முண்டஞ்ச அப்படின்னு சண்டனையும் முண்டனையும் சொன்னதுனால காளி மாதாவுக்கு இன்னொரு பேர் சாமுண்டான். மற்ற சைன்யங்களோட மற்ற சேனா அதிபதிகளோட அனுப்பினான். எப்படி 8 அத்தியாயத்தில் சப்தத்தில 86,000 பேர்கள் கம்புக்கள், 40,000 கோடி ஜனங்கள், அதுக்கப்புறம் ராட்சதானா 100 கோடி ஜனங்கள், பௌம்யாள் காலத்தாள் மௌர்வாள் இப்படின்னு அனுப்பிச்சா. அத்தனை சைன்யம் வருது, இத்தனை சைன்யங்கள் கூட அம்பாள் சிம்மத்து மேல ஏகாக்கியா அம்பாள் இருந்துட்டு இருக்காளா. இதை பார்த்தாள், அதனால இவ்வளவு சைன்யம் வந்திருக்க இவாள சொல்றது நிறைய சமயமாகும், எரிச்சு விட்டு போன சரியா இல்ல. ஆகியால் என்ன பண்றதுன்னு மனசுல நினைச்சாளா, பிரம்மேசக விஷ்ணு நாம் ததேந்திரசக்தய பிரம்மம் பரமேஸ்வரன் சுப்பிரமணிய சுவாமி மகாவிஷ்ணு இந்திரன் அப்படின்னு 8 பேர், இந்த 5 பேர், இந்த 5 என்ன ஆயிடுச்சுன்னு அது மேல 8 போறது. பிராமி அப்படிங்கிற ஒரு சுரூபம் ததோதே நிஷ்கிராந்தீஷடா சண்டிகா சக்தி ருக்ரா சிவா சதனி நாதினி அப்படின்னு அப்பாளுடைய சண்டிகா சரீரத்துல இருந்து ஒரு சக்தி வந்து என்ன பண்ணிட்டா, பரமேஸ்வரனை கூப்பிட்டு சொல்லிட்டா, என்ன நீங்க போய் யுத்தம் நடக்கிறது, யுத்தம் வந்தா உங்க சைன்யம் எல்லாம் அழிஞ்சுவிடும், வீரரோட அழிஞ்சுவிடும், ஆகியால் பெட்டர் சந்திக்கு வாங்கோ அப்படின்னு சுப்பன் சுப்பாட்ட போய் சொல்லுங்கோ அப்படின்னு சொன்னாலாம். சொன்ன சந்தர்ப்பத்தில் சரின்னு பரமேஸ்வரனே சொன்ன பேச்சு கேட்டு போனாலும், அதனாலதான் அவருக்கு அந்த அம்மாவுக்கு சிவதூதின்னு பேரு. சிவனை தூதனாக அனுப்பதனால் அம்பாளுக்கு சிவதூதின்னு பேரு அப்படின்னு சிவதூதின்னு வந்து, அதுக்கப்புறம் அந்த இடத்துல அத்தனை தேவதைகள் ஹம்ச வாகனத்துல கையில அக்ஷசூத்திரமும் கமண்டலம் வச்சிருந்த பிராமியும் உருஷாரூடமாக திரிசூலமும் கத்தியும் வச்சிருந்த மாகேஸ்வரி தேவியும் மயில் வாகனத்துல மயூரமாக வாகனா சக்தியுக்தூபிணி சுப்பிரமணிய சுவாமி உருவத்தோட மயில் வாகனத்துல கௌமாரி வந்தாளா வாராகி, அதுக்கப்புறம் வைஷ்ணவி கருடோபரி சம்சிதா சங்கர கங்கஹஸ்தா இருக்க கைகள ஆயுதங்களோட வைஷ்ணவி மாதா பிரத்யமானாள். வாராகி மாதா யஜ்ஞவாராக மதுரம் சாட்சாத் யஜ்ஞவாராக வராக ஸ்வரூபத்துல எப்படி இரண்டிய கொண்டாரோ அந்த ஸ்வரூபத்துல வந்தாரா இரண்யாட்சர நிருசிம்ம ரூபத்துல அப்பாள் வந்தாள். நிருசிம்ம ரூபேனா என்ன சதாட்சேபித்த நட்சத்திர சங்கதி, தன்னுடைய பிடரி மயிரை இப்படி அப்படியே ஆட்டினால நட்சத்திரங்கள் கீழே உதுருவதான். அந்த அளவுக்கு இது இருக்கு அதிசயோக்தினா இப்படி பாருங்க புராணத்துல, அந்த பிடரி மயிரால நட்சத்திரங்களே கீழே உதுந்து போறதா, அப்படி ஒரு ஸ்வரூபம், மகாகோரமான ஸ்வரூபம். ஐந்திரியோ ககராஜோ பரிசிதா, இந்திரனுடைய சக்தி யானைக்கு ஐராவதத்துக்கு மேல ஏறிட்டு எப்படி கையில வக்ரத்தை வச்சுண்டு 1000 கங்கணம் சதாட்சின்னு பேரு. இந்திரனுடைய சக்திக்கு ஐந்திரின்னு பேரு, அந்த அம்மாக்கு சதாட்சின்னு பேரு. இப்படி வந்து யுத்தம் ஆரம்பிச்சது. விவகாரங்களுக்கு ஏதோ ஒரு அம்மா தான் நினைச்ச, இது மகாமாயா பிரபாவேனா இப்படி பல சக்திகள் கூட்டி கூட்டி சக்திகள் வர அத்தனை சக்திகளோட சேர்ந்து சண்டை போட்டு இருக்க அரக்ஷ ராட்சசாண்டிய சைன்யம் அல்ல, இனிமேல தோத்து போயிடும் போல இருந்ததா.
அந்த சந்தர்ப்பத்துல
ரத்த பீஜன் உத்தமந்தான். இவனுக்கு ஒரு வரம் இருக்கு. என்ன வரம் தெரியுமன்னா, அவனுடைய சரீரத்திலிருந்து ஒரு டிராப் பிளட் கீழே விழுந்தது வேணால் மறுபடியும் எத்தனை டிராப் விழுந்தோ அத்தனை ரத்த பீஜாள் வருவான். அந்த ரத்த பீஜாளுக்கெல்லாம் மறுபடியும் அவளுக்கு உடம்புல ஒண்ணும் இருக்காது. அவன் நல்லா எவ்வளமா இருப்பா, மகாவீராளா இருப்பா. அது போல இது என்ன சொன்ன, சும்மா இருக்குமா முடியுமா? பிராமி குத்தினா ரத்தம் வந்தது, மகேஸ்வரி திருசூலத்தினால குத்தினா ரத்தம் கீழே விழுந்தது, கௌமாரி சக்தியினால குத்தினா கீழே விழுந்தது, வைஷ்ணவி சக்கரத்தினால ஒரு பர்மதியை விட்டா, அந்த ரத்தங்கள்லாம் கீழே விழ விழ எத்தனை ஆயிரக்கணக்கான ரத்த பீஜாள் வந்துவிட்டா. இது என்ன கதை சொல்றது? அது அங்க இருக்கட்டும், தத்துவம் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். நம்ம மனசுல ஒரு ஆசை வரும், அந்த ஆசைக்கு மேல ஆயிரம் ஆசை மேல மேல வரும். உங்க அக்கல பிரிஞ்சு இருக்கே மாத்தலாமே அப்படின்னு ரொம்ப நாள் ஆச்சு, ஏழு எட்டு வருஷம் ஆச்சு, மாத்தி விட்டா பெட்டர். அப்புறம் என்ன சொன்னது, இது வாங்குறதா அது வாங்குறதா, த்ரீ டோரா ஃபோர் டோரா, இல்ல பெருசு வாங்கலாமா சின்னது வாங்கலாமா, பெருசு ஒண்ணு வாங்கறது ரெண்டு சின்னது வாங்கிட்டா ரெண்டு ரூம்ல தனித்தனியா வச்சுக்கலாமோ இல்லையோ. அதுக்கப்புறம் என்னடா, வேற எங்கேயாவது ஃபாரின் ஃப்ரிட்ஜ் எங்கேயாவது இருக்கா அது வாங்கலாமா, இல்ல கடன் கொண்டு வாங்கலாமா, நேர காசு கொடுத்து வாங்கலாமா, நகை எடுத்து வாங்கலாமா, அது நகை சும்மா தானே இருக்கு. அதுக்கப்புறம் என்னடா சின்னது, அது அலங்காரம் பண்றதுக்கு எப்படி வாங்கணும், அதுக்கு கவர் வாங்கலாமா, இப்படின்னு ஆயிரம் ஆசைகள் அது பின்னாலேயே வருமா. அதான் ஒரு ஆசையானது ஆயிரம் ஆசைகளை உண்டு பண்றதுதான் ரத்த பீஜ சரித்திரம். இப்படி இந்த ரத்த பீஜன் உண்டானா பல ரத்த பீஜன் உண்டானால் ஒண்ணும் தெரியல. காளியும் சாமுண்டாவும் ஒண்ணு எதையாவது ரொம்ப பேரை கன்ஃபியூஸ் பண்ணுவான். இந்த பேரை கௌசிக்கு யாரு, காளி யாரு, கவலைப்படாதீங்க. ஊவாச காளி சாமுண்டே விசீர்ணம் வதனம் குரு அப்படின்னு என்ன பண்ணினா, பூமி முழுக்க உன் நாக்காக ரொம்பிடுந்த முழுக்க பூமி முழுக்க அம்பாளுடைய நாக்காள். யுத்தம் இப்ப எப்ப நடக்கிறது, அது மேல நடக்கிறது. இப்ப என்ன சொன்ன, ரத்த வேதனை எல்லாரும் அடிச்சா உதச்சா சக்கர அதனால இது பண்ணினா ரத்தம் கொட்டிண்டே இருக்க, ஆனா ஒரு டிராப் ரத்தம் பூமியில ஒட்டல. என்ன எல்லாமே இந்த அம்மா குடிச்சுட்டா, காளி மாதாவுக்கு நாக்க வழி தொக்க போட்டுருக்கு இல்லையா, இதுதான் ரகசியம். இது என்ன விவகாரம், நம்ம மனசுக்குள்ள இருக்கக்கூடியதான ஆசைகளை தாங்கள் போக்கணுமே. ஆனால் என்ன பண்ணணும், இந்த ஆசைகள்லாம் விஷயத்தோட சேரப்படாது. அதுக்காகத்தான் விவகாரம் ஒண்ணு வேற எங்கன்னு ஒண்ணாது, அம்பாளுடைய சரித்திரத்தோட சேர்த்து. அதனால்தான் நாக்கு நாக்கு தானே இப்பொழுது சொல்லிட்டு இருக்க, ஆகையால் அம்பாளுடைய வாக்காக இருக்கலாம். அப்படி உங்க மனசுல இதுவேளை உங்களை ஆசை கட்டுறது தொந்தரவுபடுத்தாது அப்படிங்கிற விவகாரத்துலதான் போயிருக்கு. அப்படி விசேஷமாக சொன்னதுமே இப்ப ரத்த பீஜன் அவன் ஒண்ணும் பண்ண முடியல. புது ரத்த பீஜால் வரல, பல ரத்த பீஜால கொண்டு விட்டா, இந்த ரத்த பீஜனும் உடம்புல இருக்கிற ரத்தம் எல்லாம் போயிடுக்கிற பிளட் லெஸ்னஸ் பிராணன் விட்டான். ஜகான ரத்த பீஜம் தம் சாமுண்டா பீத சோனிதம் அப்படின்னு அத்தனை ரத்தத்தையும் சாப்பிட்டு விவகாரம் பண்ணங்க, ரத்த பீஜனை கொண்டு விட்டா. அதுக்கப்புறம் சுமனும் நிசம்பனும் வர யுத்தத்துக்கு அம்மா என்ன பண்ணினா, நிசும்மனை கீழே தள்ளினாலாம் பூமியில, என் தம்பிய கீழே தள்ளுறான்னா சும்மன் கெட்டவரான் அம்மாவை கொல்றதுக்காக என்ன பண்ணினேன், தன்னுடைய சூலத்தினால சங்கத்தை வச்சா, சூலத்தினால என்ன பண்ணா, அட்டாத்தகாசபகரோ சிவதூதி, இந்த சிவதூதி அம்மா கை கொட்டி சிரிச்சாளா, சூலத்தினால குத்தி அந்த நிஜம்பனை கொண்டுபிட்டா. அதுக்கப்புறம் என்ன பொண்ணுட்டைய தம்பிய கொண்டுட்டேன்னு கோபம் வந்தது சும்மனுக்கு. அவன் என்ன பண்ணினா, கிட்ட வந்து அம்பாட்ட சொன்னான், அவனுக்கு பேரு சும்பன்னு. என்ன கேள்வி கேட்டான் தெரியுமா, சும்மன்னு ஏன் பேர் வந்ததுன்னா, அவன் அம்பாள வந்து கேக்குறான் என்ன சின்ன, பல அவளே பதுட்டேத்வம் மாதுர்கே கர்வமாவஹா அந்யாசாம் பலமா ஸ்ரீய என்னோட ஒருவரோட தானே சண்டை போடணும், நல்லா இருக்க உன் பின்னால எத்தனை கோடி சைன்யம் இருக்கு பாத்தியா ஒன்றும் அதான் தெரியல. அந்த மனசுக்கு புத்தி கெட்டு போச்சுன்னா இப்படி எல்லாம் கேள்வி. நான் ஒருவன் நீங்க பல அம்பா சொன்னாலா அப்படி இல்ல. ஏகைவாஹம் ஜெகத் யத்ர த்விதீயா காமம் அபரா. நான் ஒண்டிக்காம்பா, ஏகமேவ அத்விதீயம், தனியா இல்ல. காணப்படுறதெல்லாம் பலவா காணப்படுறது, நான் யாரையும் கும்பிடல. அந்தந்த சக்தி அப்படி வந்துடுது. நீ பண்ணக்கூடியதான அட்டுழியம் அதிகரிக்க அதை குறைக்கிறதுக்காக பகவத் சக்தி விட்ணுமாயா, இத்தனை வரவும் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு, ஏகைவா ஹம்சகத்யத்ரத்விதீயா காமம் அபரா பத்யைதா துட்டமையேவ விசந்தியோமத் விபூதயா அப்படின்னு சொல்லி, தத்யாஹ தேவியாஹ தனௌ ஜக்முஹு ஏகைவா. ஒரே கணத்துல அத்தனை உருவங்களும், இப்படி பிராமி மகேஸ்வரி கௌமாரி வைஷ்ணவி வாராகி நாரசிம்மி ஐந்திரி அத்தனை சக்திகள் அம்பாளுடைய சரீரத்துல ஒன்னா போயிடுதான். அப்ப நீர்த்தம் கேட்டதா தைத்யா கண்டிகாச்ச பரஸ்பரம், இதுவரைக்கும் இல்லாதான விதத்துல ரெண்டு பேரும் பூமியில இல்லாம ஆகாசத்துல குதிச்சு சண்டை போட்டாளா. சக்கரதோஸ்தே பிரதமம் சித்தம் குருமீஸ்வய காரகம் அப்படின்னு, ஜெகத்யாம் பாதையா மாதா விஸ்வாசூலேன பட்டது அப்படின்னு அம்பாள் தன்னுடைய சூலத்தினால் அவரை புத்தி கீழே தள்ளி அவனை கொண்டுட்டா. அப்படி சும்ப விசும்பாளே வந்த மாச்சு. அதுக்கப்புறம் தேவதைகள்லாம் சந்தோஷப்பட்டா. நான் முதல்லயே நினைச்சோம் இப்படிப்பட்டதான சொரூபம் அம்பாளுக்கு எனக்கு வந்ததான ஆபத்துகள்லாம் போக்கி அடிச்சிடல அப்படின்னு தேவதைகள்லாம் சேர்ந்து நமஸ்காரம் பண்ணினாலாம். முதல் சரித்திரத்துல துர்கா சப்தசதியில அம்பாளுடைய திவ்யமான ஸ்வரூபத்துல பிராரம்பத்துல மகாவிஷ்ணு எழுந்துக்கணும்னு முதல்ல ஸ்தோத்திரம். அதுக்கப்புறம் இரண்டாவது சரித்திரத்துல முதல்ல ஸ்தோத்திரம் இல்ல, கடைசியில ஸ்தோத்திரம். மூணாவது சரித்திரத்துல முதல்லையும் ஸ்தோத்திரம், கடைசியிலையும். நமோ தேவியை மகாதேவியை சிவாயிருக்கிறது தன்னமான முதல்ல ஸ்தோத்திரம். பின்னால மொழியும் தேவதைகள்லாம் சேர்ந்து சக்கராதி விசேஷமான ஸ்துதி. சர்வத்திய புத்தி ரூபேண ஜனஸ்தி சம்ஸ்திதே ஸ்வர்காபவர்கதே தேவி நாராயணி நமோஸ்துதே. எல்லோருடைய சரீரத்திலையும் புத்தியில புத்திய ரூபமா இருந்துட்டு இருக்கேன். கலா காட்டாதி ரூபேண பரிணாம பிரதாயவே, கால ரூபமாக தாங்கள் தான் இருக்கேன். லோகத்துல ஒரு மனுஷன் நிக்கக்கூடியதான சுரூபம் விஸ்வஸ்யோ பரத உஷக்தே நாராயணி நமோஸ்துதே. சர்வமங்கலமாங்கல்யே சிவே சர்வார்த்ததாதிகே சரண்யே த்ர்யம்பிகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. உலகெல்லாம் ஒரு பழக்கணும் வாழணும் அழியணும் எல்லாம் நீங்க தான் காரணம். சுட்டி விநாசானே சனாதனி குணாஸ்ரயே குணமயே நாராயணி நமோஸ்துதே. திரிகுணங்களுக்கும் ஆசிரியமா நீங்க இருக்கேன். அதோட மட்டும் இல்ல, ரஜோகுணத்துக்கு இருந்தாலும் எங்களை காப்பாத்துறேன். சரணாகததி நாஸ்த பரித்ராணவதாயினே சர்வத்யாத்திஹரே தேவி நாராயணி நமோஸ்துதே. நீங்களே தான் சரஸ்வதி ரூபமார்கள் ஹம்சயுக்த விமானஸ்தே பிரம்மாணி ரூபதாரிணி கௌசாம்பாட்சரிகே தேவி நாராயணி நமோஸ்துதே. மகேஸ்வரி ரூபத்துல நீங்க தான் இருக்கேன். குடும்பம் சௌக்கியமா இருக்கணும், தம்பதிகளுக்கு அன்யோன்ய பாவம் இருக்கணும். திரிசூல சந்திராஹிதரே மகாவிருஷப வாகினி மகேஸ்வரி ஸ்வரூபேண நாராயணி நமோஸ்துதே. அத்தனை தெய்வங்களையும் ஸ்தோத்திரம் பண்ணினா கடைசியில் சர்வஸ்வரூபே சர்வேதே சர்வசக்தி சமந்திதே. எல்லா ஸ்வரூபமும் நீங்க தான். துக்கத்தில் இருக்கக்கூடியதான 98 ஆவரண தேவதைகள் சொரூபமும் நீங்க தான் போகட்ட. சர்வஸ்வரூபே சர்வேதே சர்வசக்தி சமன்விதே பயேபியத்ராஹினோ தேவி. அந்த அம்மாவுக்கு பேர் என்ன? துர்கே தேவி நமஸ்துதே. நாயகி நன்முகி நாராயணே கைநளின பஞ்சதாயகி சாம்பவி சங்கரி சியாமளே சாதி நச்சுவாயார மாலினி வாராகி சூலினி மாதங்கி என்ற ஆய கியாதி உடையாள் சரண அரண்ணமக்கே அப்படின்னு அபிராமப்பட்ட அத்தனை ஸ்வரூபம் இங்க சொன்ன சொல்றப்பதான் ஒரு ஸ்லோகத்துல சொல்லிவிட்டா. வேதம் என்ன சொல்ற தெரியும்? அகம் ருத்ரே பெர்வதோ தித்தராம் யஹமாதித்யே ருத விஸ்வதேவை அகம் நித்ராவரோடோ பாவி பர்மியமிந்திராக்ரே அஹ பஸ்மினோ பா அகம் மித்திரன். நான் தான் மித்திராவருணன், நான் தான் ருத்ரன், வசுவா நாங்க தான் இருக்கோம் அப்படின்னு விஸ்வதேவாடா நாங்க அம்மா நீங்க தான் இருக்கேனம்மா அப்படின்னு இந்திரன் ஆக்கிரி அஸ்வினி தேவதே இல்லாம நீங்க அகம் சோமாட்டார முத பூஷணம் பதம் அத்தனை தேவதைகளா நீங்க இருக்கேன்னு வேத சொல்லிட்டு அதைத்தான் இத்தார மந்திரமும் சொல்றதுக்கு இப்படி சொல்லி
என்ன வேணும்னு தேவதைகளை கேட்கிறா. தேவதைகள் என்ன வேணும்னு எங்களுக்கு எப்பப்ப ஆபத்து வருதோ அப்பப்ப உங்களை நினைக்கிறோம். உங்களை நினைக்கிறப்பெல்லாம் நீங்கள் வந்து எங்களை அப்பப்ப உங்களுக்கு காப்பாத்தின்னு இருக்கேன். அப்படிப்பட்ட உங்களுக்கு நாங்கள் ஒன்றும் கேட்கறதுக்கு ஒன்றும் இல்லை. கேட்கறதுக்கு முன்னால தியானம் பண்ற காலத்துல எங்களுக்கு எல்லாத்தையும் முடிச்சு கொடுக்கல். இந்த கதையை கேட்ட வாழ்க்கெல்லாம் இப்படிப்பட்டதான சொல மரணம் எல்லோருக்கும் அம்பாளுடைய கருணா கட்டாட்சம் தரதளித்த நீலோத்வலருஜா தவியாம் சந்தீனம் ஸ்நபய கிருபயா மாமபி சிவே அனேனாயம் தன்யோ நட்பவதி நட்டதே ஹானிரியதா வலேவா ஹர்மேவா சமகரமி பாதோ கிமகரஹ உங்க கணக்கன் பார்வை இருக்கே அதனால என்ன பாருங்க. வேற ஒன்னும் நாங்க கேட்கல. எங்களுக்கு ஐஸ்வர்யம் வேணும், அது வேணும், ப்ரமோஷன் வேணும், பொண்ணுக்கு கல்யாணம் எல்லாம் நீங்க பார்த்தாலே சரியாயிடும். என்ன எத்தனையோ யாராருக்கோ எவ்வளவு கட்டம் வந்தாலும் எல்லாத்தையும் போக்கி வச்சிருக்கேன். வேற ஒண்ணும் இல்ல. தவியம் சந்தீனம் வேற எங்க போக இந்த மனுஷன் அல்ப சக்திகள் ஒரு கனிமம் இல்ல. குரு சொன்ன வார்த்தைகள்லாம் மறந்து போச்சு. அன்னைக்கே மறந்தோம். இன்னைக்கு சாஸ்திரங்கள் எல்லாம் இந்த சாஸ்திரம் வார்த்தை அதுக்கு விரோதமா இருக்க நியாய சாஸ்திரம் மீமாசைக்கு விரோதம் மீமாச வேதாந்தக்கு விரோதம் ஒண்ணுமே புரியல. சுவாமி விவகாரங்கள் முழுக்க படிக்க படிக்க கன்ஃபியூஷன் ஜாஸ்தியா இருக்கு. கேட்கிறவாளோ என்னமோ கேட்கிறா இல்லாக்கா ஆன்சர் உள்ள தெரிஞ்சிருக்க வயசுல இருந்து வரமாட்டேங்கிறது அந்த கொடுகுடாயுத வெளியில வரமாட்டேங்கிறது இப்படி கவலை இருக்க அம்மா நீ மன பார்க்கணும் தீனமுஸ்னபய கிருபயா மாம பிசிவே அம்மா என்னையும் பாரம்மா அனேனா எம் தன்யோ பவதி இதனால எனக்கு லாபம் உண்டு உமக்கதுனால ஒரு லாபம் இருக்க வேண்டாம். ஏன்னா கண்ணை தெரிஞ்சேன்னா பார்த்துன்னு தான் இருக்க கண்ணை மூட்டிட்டா இருக்க பாரு. எதையோ பார்க்கணும் எதையோ பார்க்கறப்ப என்ன பாருங்கள அனேனா எம் தன்யோ பவதி நட தேஹா நிர்யதா வனேவா ஹர்மேவா சமகர நிபாதோ கிமகர சந்திரனுடைய நிலை சமுத்திரத்தில் விழுது இதை லாபம் உண்டா எங்காவது வாழ்க்கையில் விழுந்தா நான் சந்தோஷப்படுவேனே விவகாரம் முழுக்க வனேவா ஹர்மேவா சமகர நிபாதோ ஹிமகர அப்படின்னு அம்பாளை பிரார்த்திக்க அம்பாளை அனுகிரகம் பண்ணி ராட்சதால் மிச்சம் இருக்கிறவள்லாம் பாத்தாள லோகத்துக்கு போகும்படி அனுகிரகம் பண்ணி அதுக்கப்புறம் தேவதைகளை சகல க்ஷேமம் சொல்லி ஒன்னு சொன்னானா இனிமேல நனக்கு பகவானும் மறப்படாது. ஒன்னே ஒண்ணுதான் யா தேவி சர்வபூதேஷு ஸ்மிருதி ரூபேண சம்ஸ்திதா அப்பப்ப அப்பப்ப பகவானை நினைச்சுட்டே இருக்கணும். குரு பாதபத்மங்களை நினைக்கணும். விசேஷமாக அம்பாளுடைய ஹிருதயத்திலே நம்ம இருக்கணும். இது உங்களுக்கு இருக்கட்டும்னு அனுகிரகம் பண்ணி போனதான திவ்யமான ஒரு சரித்திரம். இப்படி மேல இருக்கக்கூடியதான 7-8-9 ஸ்கந்தங்கள் வரைக்கும் ஆச்சு. இனிமேல விசேஷமாக ஸ்வாக சரித்திரம் ஸ்வகா சரித்திரம் அதற்கு மேல ருத்ராட்ச மகிமை காயத்ரி மகிமை இப்படிப்பட்டதான விசேஷமான சுரூபம் சொல்லி தேவி பாகவத்தினுடைய பரஸ்ருதியோட நாளைக்கு விசேஷமாக இதே சமயத்தில் பார்க்கணும். கல்பபாதசமான பாஸ்வர சமலோசன கோச்சரம் கிங்கிமித்யதி விஸ்மிதே மயி பத்யதீயசமாகதாம் காலகுந்தல பாரநர்ஜித நீலமேக சமாசுதா புரா குலா குருச்சக்கரராஜ நிவாசினி திரிபுரேஸ்வரி மமலோகயே ஜீவனஸ்மரணம்